السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. الله உங்கள் அமல்களை ஏற்று அருள் புரிவானாக. ஹஜ்ஜுடைய எண்ணத்தில் அதற்கான ஏற்பாடுகளில் இருக்கின்ற உங்கள் அனைவருடைய ஹஜ் பயணத்தையும் ஹஜ் வணக்கத்தையும் உங்கள் நல்ல பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக. சிரமங்கள், தடங்கல்கள், பிரச்சனைகள், இடையூறுகள் அனைத்தையும் விட்டு உங்கள் பயணத்தையும் அல்லாஹுவின் வீட்டை ஹஜ் செய்ய நாடியுள்ள எல்லா ஹாஜிகளுடைய பயணத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த ஹஜ் உம்ரா வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் 199 பயணிகள் ஹஜ்ஜுக்கு வருகின்ற 199 ஹஜ் பயணிகள், உம்ரா யாத்ரீகிகள், அதை பற்றிய அறிவு ஞானம் கல்வி இல்லாமல் வருகிறார்கள் என்பது நீங்கள் அங்கு சென்று பார்த்தால் அதை உண்மை என்று தெரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க கற்றுக் கொடுத்து தங்களது பயணத்தில் 100,000 மேற்பட்ட தோழர்களை அழைத்து சென்று ஹுது அன்னி மனசிக்கக்கும், என்னிடமிருந்து இந்த ஹஜ் வணக்க வழிபாடுகளை, ஹஜ்ஜுடைய அமல்களை, கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த ஹஜ் வணக்கத்தை ஒரு சில பக்கங்களை கொண்ட புத்தகங்களிலோ அல்லது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொண்ட வகுப்பிலோ படித்து தெரிந்து நிறைவு பெற்று ஹஜ் செய்து விடுவது என்பது முடியாத காரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு என்று முடிவு செய்ததிலிருந்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு இருமுறை என்று 6 மாதங்கள் அல்லது 8 மாதங்கள் தொடர்ந்து ஹஜ்ஜுடைய வகுப்புகள் நடக்கும். அதிலே கலந்து கொள்வார்கள், பிறகு ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அவர்களுடைய ஹஜ் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒரு செயல். சரி, இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு தெரிந்த சில நல்ல விஷயங்களை, ஹஜ் உம்ராவை பற்றிய நல்ல செய்திகளை குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். ஒரு ஒரு விஷயமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் ஒரு விசேஷ தன்மையை கொடுத்திருக்கின்றான். அப்படி பார்க்கும்போது இந்த ஹஜ் என்ற வணக்கம், உம்ரா என்ற இந்த வணக்கம், இதை செய்வதற்காக அல்லாஹ் ஒரு பூமியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். இந்த ஹஜ் உம்ரா என்ற வணக்கத்தை செய்வதற்காக அல்லாஹு தஆலா அவனாக, அவன் விரும்பி, அவனின் நாட்டப்படி அவன் ஒரு பூமியை தேர்ந்தெடுத்திருக்கிறான், பூமியிலே ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதைத்தான் மக்கா என்று அழைக்கிறோம், அல்லது பக்கா என்று அழைக்கிறோம், அல்லது உம்முல் குரா என்று அழைக்கிறோம், அல்லது அல் பலத் என்று அழைக்கிறோம். அல்லாஹ் இப்படித்தான் அந்த ஊரை அழைத்திருக்கிறான். இந்த இபாதத்திற்காக தேர்ந்தெடுத்த அந்த ஊரை இந்த நகரத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் அந்த நகரத்தின் மகிமையை, கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை, மரியாதையை அவனுடைய அடியார்களுக்கு வெளிப்படுத்துகிறான். பாதுகாப்பு பெற்ற, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இரண்டு தன்மைகளையும் தன்னிலே கொண்ட, தானும் பாதுகாப்பு பெற்றது, யாராலும் அங்கே அத்துமீற முடியாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே நுழைய முடியாது, அத்துமீற முடியாது, போர் தொடுக்க முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு பெற்றது. தஜ்ஜாலால் நுழைய முடியாது, காலராவால் நுழைய முடியாது, பாதுகாப்பு பெற்றது, பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரானுடைய 96வது வசனம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதென்றால் முதலிலே ஹஜ்ஜை பற்றி, காபாவை பற்றி, மக்காவை பற்றி குரானிலே எந்தெந்த இடங்களில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று அந்த வசனங்களையாவது குறைந்தபட்சம் ஒரு நாள் உட்கார்ந்து படித்து சிந்தித்து ஆராய்ந்து அதை உணர்ந்து பாருங்கள். 96வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஆல இம்ரான் சூராவிலே, இன்ன அவ்வல பைத்தின் வுதுஅ லின்நாஸ் அல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன் فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. யார் இந்த மக்காவிற்குள் வருகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்று விடுகிறார், அவரை யாரும் கைது செய்ய முடியாது. அவர் யாரையாவது கொலை செய்துவிட்டு ஓடி வந்த கொலை குற்றவாளியாக இருந்தாலே தவிர, ومن دخله كان آمنا. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த புனிதமான ஊரில் தான் இந்த இபாதத்து நிறைவேற்றப்படுகிறது. எனவே நீங்கள் இங்கிருந்து செல்வதற்கு முன்பாகவே நீங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய, சுற்றி பார்க்கக்கூடிய, பொழுதுபோக்கக்கூடிய ஒரு ஊருக்கு செல்லவில்லை, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு ஊருக்கு செல்லப் போகிறீர்கள் என்ற மரியாதையை, என்ற மகிமை மகத்துவத்தை உங்களது உள்ளத்திற்குள் கொண்டு வந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது புரிகிறதா? ஏதோ சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சுத்தி பார்க்க போனோம், அந்த மாதிரி மக்காவுக்கு போனோம் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் புனிதப்படுத்திய ஒரு ஊருக்கு செல்ல இருக்கிறோம், நபிமார்களுடைய ஊருக்கு செல்ல இருக்கிறோம். அல்லாஹுடைய புனிதமான காபா, அல்லாஹுடைய புனிதமான அல் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கின்ற ஊருக்கு செல்ல இருக்கிறோம் என்று அந்த ஊருடைய புனிதத்தை, மகத்துவத்தை உள்ளத்திற்கு முதலிலே கொண்டு வந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த ஹஜ் உம்ரா வணக்கத்தை செய்வதற்கு அந்த ஊரிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த ஊரிலே குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கஅபத்துல்லாஹ், அல் மஸ்ஜிதுல் ஹராம், சஃபா மர்வா மலைகள், பிறகு மினா, பிறகு அரஃபாத், பிறகு முஸ்தலிஃபா, பிறகு மினா என்று அங்கே புனிதமான, கண்ணியமான, நல்ல இடங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். அங்கேதான் இந்த வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே அந்த இடங்களை பற்றியும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் நீங்கள் தெரிந்தாக வேண்டும். சரி, பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்லும் போது மனிதர்களை பொறுத்தவரை தயாரிப்பு என்று எடுத்தால் வெளிப்படையான தயாரிப்புகளை ரொம்ப சரியா பட்டியல் போட்டு செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன தயாரிப்பை விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன முதல் தயாரிப்பு என்ன? இறை அச்சம் தக்வாவை, அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு வாருங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள், பாவமான காரியங்களை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் தடுத்த பெரும்பாவங்களை விட்டு, சிறுபாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பதாகவே பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் ஹஜ்ஜுடைய ருசியை ருசிக்க முடியும். அழுகை வரும், காபாவிலே, தவாஃபிலே, ஏனைய இடங்களிலே கண்களிலிருந்து அழுகை வரும். இதே பாவங்களிலே நீங்கள் உழன்றவர்களாக பாவ கரைகளோடு செல்லும் போது அந்த பாவ எண்ணங்கள் மிகைத்திருந்து அழுகை வராது, உணர்வுகள் வராது, அமல்களிலே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏதோ நாலு பேர் சேர்ந்து சுத்தினாங்க, அஞ்சாவது ஆளா நான் சுற்றினேன் என்ற உணர்வுகள் தான் மிச்சம் இருக்குமே தவிர, இபாதத்துடைய ஒரு ஆன்மீகம், ஒரு ஈடுபாடு, ஒரு தக்வா, ஒரு பயம், மறுமையின் நினைவுகள், நபிமார்கள் நபிமார்கள் சுற்றிய காபாவாயிற்று, நபிமார்கள் வாழ்ந்த இடமாயிற்று, இங்கேதானே ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள் என்ற சிந்தனைகள், அது எல்லாம் சுத்தமாக இருக்காது. உயரமான பில்டிங்குகளையும், வசதியான அறைகளையும், கண்ணை கவரக்கூடிய சாமான்களையும் பார்த்ததற்கு பிறகு கையிலே அள்ளி சென்றிருக்கிற பணங்களை கொண்டு அவற்றையெல்லாம் சேர்த்து மூட்டை கட்டுவோம் என்ற சிந்தனைத்தான் மிச்சம் இருக்குமே தவிர, இபாதத்தை சுத்தமாக மறந்து விடுவீர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே முதல் தயாரிப்பு தக்வா. இரண்டாவது, ஹலாலான வருமானம் இருக்கிறதா? லஞ்சம் வாங்கிய பணம், மோசடி செய்த பணம், சொத்துகளிலே பதுக்கிய பணம், இப்படி ஹராமான செல்வமாக இருக்குமேயானால் ஹஜ்ஜுக்காக முதல் தல்பியா சொல்லும் போதே வானத்திலிருந்து மலக்கு சொல்லிவிடுவார், லா லப்பைக வலா ஹத்தாதை, உனது தல்பியா ஏற்றுக்கொள்ளவே படவில்லை போ, எல்லாம் வேஸ்ட். தபரானியுடைய ஹதீஸ், ஹலாலான மாலிலிருந்து ஹலாலான செல்வத்திலிருந்து ஹஜ்ஜு செய்யுங்கள். எவர் ஒருவர் ஹலாலான செல்வத்திலிருந்து ஹஜ்ஜு செய்கிறார் அவர் தல்பியா சொல்லும் போது அப்போது வானத்திலிருந்து அழைப்பு வருகிறது, உனது தல்பியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உனது ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று, இல்லை என்றால் உனது ஹஜ்ஜு நிராகரிக்கப்பட்டது என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த இரண்டு தயாரிப்புகள் மிக முக்கியமான தயாரிப்புகள். மூன்றாவது தயாரிப்புகள் ஹஜ்ஜை பற்றிய, உம்ராவை பற்றிய சட்டங்கள். உம்ரா என்றால் என்ன, அதில் என்னென்ன அமல்கள் இருக்கின்றன, பிறகு ஹஜ்ஜு என்றால் என்ன, அதில் என்னென்ன அமல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போதுதான் அல்லாஹ் ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அப்படி செய்ய முடியும். ஒவ்வொரு வணக்கத்தை செய்வதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையை சொல்கிறான். ஒவ்வொரு இபாதத்தை பற்றி சொல்லும் போதும் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு சீகத்துல் அம்ர், ஒரு கட்டளை வினையை சொல்வான். தொழுகையை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறான், அகீமு ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துங்கள். இப்ப சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு தூணை நிலை நிறுத்துங்கள் என்றால் என்ன, ஒரு தூண் கீழே விழுந்து கிடக்கு, அந்த தூணை அந்த தூணுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஆழமா பள்ளம் நோண்டி அதுல நல்ல சிமெண்ட் ஜல்லி காங்கிரீட் எல்லாம் போட்டு நிறுத்தினா அந்த தூண் நிலை நிறுத்தப்பட்டது, சரியாக பொருத்தப்பட்டது. இப்ப தொழுகையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், அகீமு ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துங்கள். அடுத்து ஜகாத்தை பற்றி சொல்லும் போது வஆது ஜகா, ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்கிறான். ஆனா இன்னைக்கு யாருமே 99.99% எந்த செல்வந்தர்களும் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்ற இன்ஷா அல்லாஹ் இந்த சத்தியம் பொய்யாக ஆகாது, ஜகாத்து கொடுக்கறதே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, ஜகாத்து கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம், ஏழைகளை தேடி சென்று அவர்களது வீட்டிலே நீங்கள் கொடுத்து விட்டு வாருங்கள் என்றுதான் அர்த்தமே தவிர, ஏழைகளை தேவை உள்ளவர்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கி உங்களது வீட்டு கதவுகளை பலமுறை தட்ட வைத்து பலமுறை அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய உரிமையிலிருந்து ஏனோ கடன் கொடுத்த மாதிரி கொடுக்கிறார்களே தவிர, செல்வந்தர்கள் ஏழைகளை தேடி சென்று அவர்களது வீட்டின் முற்றத்திலே நடுவிலே உட்கார்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தி கொடுப்பது கிடையாது. அல்லாஹு ஜகா, ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்கிறானே, இதான் அர்த்தம். கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம், அல்லாஹ் எங்கேயாவது ஜகாத்தை வாங்குங்கள் என்று சொல்கிறானா, அது அமீருக்குள்ள கட்டளை. இன்று என்ன நடக்கிறது, ஏழைகள் ஜகாத்தை வாங்குவதற்காக அழைகிறார்களே தவிர செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுப்பதற்காக அழைவது கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா இல்லையா, உணர்கிறீர்களா இல்லையா? வாது ஜகா, ஜகாத்தை கொடுங்கள். உரியவர் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும், அவர் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும், அவர் உங்களை அறிந்தவராக இருந்தாலும் இல்லை என்றாலும், அவர் உங்களுக்கு பழக்கமானவராக இருந்தாலும் இல்லை என்றாலும், அவரை தேடி சென்று இது உன்னுடைய ஹக்கு, அல்லாஹ் என் மீது விதித்திருக்கிறான், நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன், ஏற்றுக்கொள் என்று இவர் கெஞ்ச வேண்டும். ஆனால் நடப்பது என்ன, நடப்பது என்ன, ஏழைகள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள், பணக்காரர்கள் கதவுகளை தாழ்த்தி விட்டு வாசலில் செக்யூரிட்டிகளை நிறுத்திவிட்டு இப்போது இல்லை அப்போது இல்லை, ஃபார்ம் கொடுத்து விட்டு போ, அது கொடுத்து விட்டு போ, பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜகாத்தாக ஒரு காலம் ஆகாது. சரி, அடுத்தது இருப்போம். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கையாளர்களே நோன்பு உங்களுக்கு விதி, மாற்ற முடியாது, தவிர்க்க முடியாது, கடமையான ஒரு விதியாக எழுதப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. இது நோன்புக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஜகாத் ஹஜ்ஜை பற்றி வரும்போது சூரத்துல் பக்ராவுடைய 196வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 10,000 பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு எடுத்துக்கோங்க. இந்த 10,000 பேர்ல ஒரு 10 ஹாஜிக்காவது இந்த வசனம் தெரியுமா? குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருக்கா ஹஜ்ஜ பத்தின்னு கேட்டு பாருங்க, 10 பேர்ல ஒருத்தர் கூட தெரியாது. 10,000 ஹாஜில இருந்து இல்லா மாஷா அல்லா ஏதாவது ஒரு ஆலிமோடு இருந்தாலே தவிர, அவர் ஆலிமாக இருந்தாலே தவிர, ஒருத்தருக்கு கூட இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குன்னு தெரியாது. ஏன் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு 20 பேர் 10 பேர் எடுத்துக்கங்களா, ஹஜ்ஜுக்கு போறோமே ஹஜ்ஜ பத்தி குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எங்கேயாவது தேடி பார்த்துருக்கீங்களா, ஆலிம்கள்ட்ட கேட்டுக்கிறீங்களா? சூரத்துல் பக்கராவுடைய 196வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே முஸ்லிம்களே, ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்விற்காக முழுமையாக நிறைவாக திருப்தியாக சரியாக பேணுதலாக செய்யுங்கள். சொல்கிற அர்த்தம் புரிகிறதா? ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்விற்காக முழுமையாக நிறைவாக திருப்தியாக சரியாக முறையாக பேணுதலாக செய்யுங்கள். வஹசிமு என்பதற்கு அவ்வளவு அர்த்தம். யாருக்காக? லில்லாஹி அல்லாஹ்விற்காக. ஹாஜின்னு பேர் போட்டுக்கிறதுக்காக வேண்டி கிடையாது. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க போன உடனே இது உங்களுக்கு எத்தனாவது ஹஜ்ஜி அப்படின்னு கேட்பாங்க. இது உங்களுக்கு அப்பதான் அவர் கேட்பாரா, இவர் உங்களுக்கு எத்தனாவது ஹஜ்ஜின்னு. நானும் 10 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஹஜ்ஜி அப்படிம்பாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், குப்பை, நேரம் நரகத்துக்கு தான் போகும். கண்ண மூடுனா அடுத்து இங்க தான் போனோம். من عمل عملا اشرك معي غيري تركته وعمله. யவன் ஒருவன் ஒரு அமலை ஒரு காரியத்தை செய்கிறான், அதில் என் அல்லாதவரையும் கூட்டாக்கிக் கொள்கிறானோ அவனையும் அவனது அமலையும் நான் விட்டு விடுகிறேன். போகும்பொழுது பக்கத்தில் அப்படியே அவரா பேச்சு கொடுப்பாரு, இது எனக்கு 5வது ஹஜ்ஜிங்க அப்படிம்பாரு. ஹாஜி என்று போடுவதற்கு அங்கிருந்து போயிட்டு வந்தவன பாருங்களேன், ஹாஜின்னு போடாம ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தா கல்யாணத்துக்கே போக மாட்டான். ஹாஜின்னு போடாம ஹாஜி ஹாஜிமான பத்திரிகையில போடாம வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கே போக மாட்டான். அதுலயும் 2வது ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டா அல் ஹாஜின்னு போடணுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொன்ன போது இதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும், குறித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஹாதிஹி நான் புகழை நாடவில்லை, நான் இதிலே பிறருடைய முகத்துதியை நாடவில்லை என்று ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய தல்பியாவை ஆரம்பிப்பதற்கு முன்பு சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவு அல்லாஹுவை பயந்திருப்பார்கள், முகஸ்துதி கலந்து விடக்கூடாது என்று. அப்படித்தான் சூரா ஆல இம்ரானுடைய வசனத்திலும், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுக்காக அவனுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்ய வாருங்கள், மக்களில் எவருக்கு உடலால் பொருளால் ஆற்றல் இருக்கிறதோ. எப்படி ஆரம்பிக்கிறார் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆரம்பிக்கும் போதே? வலில்லாஹி, அல்லாஹுவிற்காகவே, அவனுக்காக மட்டுமே அவனுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்ய வாருங்கள். வியாபாரத்திற்காகவோ புகழுக்காகவோ தொழில்துறைக்காகவோ அல்லது வேறு ஒன்றை நாடி, புகழை நாடி, பெருமையை நாடி, உலக லாபங்களை நாடி வராது. ஆம், ஹஜ்ஜுக்காக வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வந்துவிட்டு அங்கே நீங்கள் பொருளையும் தேடினால் குற்றமில்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹும் அன் தப்தகு ஃபதலன் மின் ரப்பிக்கும். ஹஜ்ஜுக்கு வந்ததற்கு பிறகு அங்கே வியாபாரமும் நீங்கள் செய்ய நாடினால் உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? ஹஜ்ஜுக்காக, அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஹஜ்ஜை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய முதல் விழிப்புணர்வு, முக்கியமான விழிப்புணர்வு. இந்த உணர்வுகளை, இந்த உள்ளச்சங்களை, இந்த ஷரியத்துடைய இந்த அம்சங்களை முதலிலே நீங்கள் மனதிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும். உங்களை நீங்களே இது குறித்து விசாரித்துக் கொள்ள வேண்டும். சரி, பிறகு ஹஜ்ஜுக்கான ஏற்பாடு, உம்ராவுக்கான ஏற்பாடு. இப்போது நீங்கள் செல்கிற இந்த பயணம் ஹஜ்ஜுக்கான பயணம், ஆனால் இந்த பயணத்திலே உம்ராவும் இடம்பெறும். உம்ராவிற்கு பிறகு நீங்கள் ஹஜ்ஜு செய்வீர்கள். இப்போது நாம் உங்களுக்கு பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறையில் எதை செய்ய போகிறோமோ அதை சொல்கிறோம். ஏனென்றால் அத்தனை சட்டங்களையும் விரிவாக கூறுவதென்றால் நேரம் போதாது. இப்ப இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில், ஹஜ்ஜுடைய இபாதத்தில் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், உம்ரா என்ற ஒரு பயணம் உள்ளே இருக்கிறது. சொல்வது புரிகிறதா? ஹஜ்ஜு என்ற இந்த பயணத்தில் உம்ரா என்ற இன்னொரு ஒரு இபாதத்தும் உள்ளே இருக்கிறது. ஆகவே உம்ராவை பற்றி தெரிந்து கொண்டால் பாதி ஹஜ்ஜை தெரிந்து கொண்டோம், பிறகு ஹஜ்ஜை பற்றி தெரியும் போது அடுத்த பாதி ஹஜ்ஜை தெரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பார்க்கும் போது, அவர்களும் சரி, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சரி, முந்திய வேதங்களிலும் சரி, இஸ்லாமிய ஷரியாவிலும் சரி, மூன்று விதமான ஹஜ்ஜுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. மூன்று விதமான ஹஜ்ஜுகள் இருக்கின்றன. ஹஜ்ஜில் எத்தனை வகை இருக்கின்றன? மூன்று விதமான ஹஜ்ஜுகள் இருக்கின்றன. ஹஜ்ஜுடைய முதல் வகை ஹஜ் இஃப்ராத் என்று சொல்லப்படும். ஹஜ் இஃப்ராத், அதாவது ஹஜ் மட்டும் செய்யப்படும், உம்ரா இருக்காது. ஹஜ் மட்டும் செய்யப்படும், உம்ரா இருக்காது. இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது அந்த மீக்காத் என்று சொல்லப்படுகிற, அதாவது ஜித்தாவில் நாம் இறங்குவதற்கு ஒரு 25 நிமிடத்திற்கு முன்னால் வருகிற எலம்லம் என்ற அந்த இடத்திலே விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது அறிவிப்பு செய்யப்படும், நாம் இப்போது மீக்காத் அந்த எல்லையை கடக்கிறோம் என்று. அப்போது நீங்கள் தல்வியா சொல்லும் போது, நீயத்து வைக்கும் போது லப்பைக ஹஜ்ஜதன் என்று சொல்லும் போது அது வெறும் ஹஜ்ஜாக மட்டும் ஆகிறது, வெறும் ஹஜ்ஜாக மட்டும் ஆகிறது. நீங்கள் அங்கே சென்று தவாஃப் செய்துவிட்டு, பிறகு விருப்பப்பட்டால் சையும் செய்துவிட்டு, அதே இஹ்ராமிலே நீங்கள் ஹஜ்ஜுடைய காலம் வரை, பிறகு 8, பிறகு 9, பிறகு 10, பிறகு 11 வரை நீங்கள் தங்கியிருப்பீர்கள். அதே இஹ்ராமிலே இஹ்ராமுடைய துணியை மாட்டலாம், ஆனால் இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருப்பீர்கள். எப்போது நீங்கள் பிறை 10 அன்று கல்லெறிந்ததற்கு பிறகு, குர்பானி கொடுத்ததற்கு பிறகு, முடியிறக்கியதற்கு பிறகு இஹ்ராமை அவிழ்க்கிறீர்களோ, அதுவரை இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாடு, இஹ்ராம் என்பதற்கு என்ன பொருள்? கட்டுப்பாடு. அணியப்படக்கூடிய ஆடை மட்டுமல்ல, கட்டுப்பாடு. பெண்களுக்கு ஆடை இல்லை, கட்டுப்பாடு இருக்கிறது. ஆண்களுக்கு ஆடையும் இருக்கிறது, கட்டுப்பாடும் இருக்கிறது. புரிகிறதா? பெண்கள் எப்போதும் அணிந்து கொள்கிற ஆடையிலேயே அவர்கள் இருக்கலாம், வெளியிலே வரும்போது ஹிஜாபோடு இருப்பார்கள். ஆண்களை பொறுத்தவரை தைக்கப்படாத 2 வெண்மை நிறை ஆடைகளோடு, அந்த கட்டுப்பாடு, நீயத்தோடு இருக்கிற அந்த கட்டுப்பாட்டுக்கு இஹ்ராம் என்று சொல்லப்படும். இஹ்ராம், இஹ்ராம் என்றால் ஹராமாக்கிக் கொள்ளுதல், தடுத்துக் கொள்ளுதல். இப்ப நாம் அல்லாஹு அக்பர் என்று தொழுகையிலே தக்பீர் கட்டுவதற்கு என்ன பெயர் சொல்லப்படுகிறது? தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லது தக்பீரத்து தஹரீம். ஏனென்றால் இந்த அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு பல விஷயங்கள் நமக்கு ஹராமாக, தடுக்கப்பட்டவையாக ஆகிவிடுகின்றன. அங்கே இங்கே பார்க்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது, நமக்கு விருப்பத்திற்கு ஏற்ப எதையும் நாம் செய்ய முடியாது. அப்படித்தான் லப்பைக ஹஜ்ஜதன் என்று அந்த மீக்காத்திலே நீயத்தோடு சொல்லும் போது இஹ்ராம் என்று அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறோம். இதைத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும். ஆண்களுக்கு உடையும் இருக்க வேண்டும், பெண்களுக்கு குறிப்பிட்ட உடை இல்லை. புரிகிறதா? அப்ப எந்த ஒரு இஹ்ராமிலே ஹஜ்ஜு மட்டும் செய்யப்படுகிறதோ அந்த ஹஜ்ஜுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? என்ன பெயர் சொல்லப்படும்? ஹஜ்ஜுல் இஃப்ராத், அல் இஃப்ராத், இஃப்ராத் என்று சொல்லப்படும். ஃபர்துன் அதிலிருந்து வந்த வார்த்தை, இஃப்ராத், மேக் சிங்கிள், ஒன்றை மட்டும் ஆக்குங்கள், அதாவது ஹஜ்ஜை மட்டும் ஆக்குங்கள், ஹஜ்ஜுல் இஃப்ராத் என்று சொல்லப்படும். புரியுதா? உம்ரா இருக்காது இந்த பயணத்திலே. ஒரே ஒரு விசேஷம் என்ன? இந்த ஹஜ்ஜு இஃப்ராத் செய்பவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று மன்னிக்கப்பட்டவர்கள். அதனால குர்பானி கொடுக்கிறதுக்கு கஞ்சத்தனமா உள்ள பலர் இதை செய்வார்கள், செய்யலாம். அதாவது மக்காவாசிகளுக்கு ஹஜ்ஜுல் இஃப்ராத், ஆனா இந்தியாவிலிருந்து போறவங்க வசதி உள்ளவர்கள் கூட இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராதை நாடுவதற்கு என்ன காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே ஒரு இபாதத்துங்கிற அடிப்படையில், இதுவும் ஒரு இபாதத்து நான் செய்யறேங்கிற அடிப்படையில் செஞ்சா அல்லாஹ் அறிஞ்சவன். ஆனா பல பேரை விசாரிச்சு பார்க்கும்போது, நான் போன வருஷம் வந்து ஹஜ்ஜு தமத்து செஞ்சிருந்த குர்பானி கொடுத்துருந்த ஒரு 450 ரியால் மிச்சமா போகும்ல, அதனால ஹஜ்ஜு இஃப்ராத் செஞ்சேன். உண்மையிலேயே ஏழையாக வறியவராக இருந்தால் வேறு விஷயம், அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவன். ஆனா காசை கர்மித்தனம் பண்ணி தங்க நகை வாங்கிட்டு வர்றதுக்காண்டி செஞ்சிருந்தா அல்லாஹ் அறிந்தவன், அதற்குரிய கூலி அதற்கு ஏற்பத்தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப இதுல குர்பானி மன்னிக்கப்பட்டது, ஹஜ் இஃப்ராதில் குர்பானி இல்லை. சரி, இரண்டாவது ஹஜ், ஹஜ்ஜினுடைய இரண்டாவது ஒரு வகை. இந்த ஹஜ்ஜை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஆனால் பிறகு இதைவிட நான் வேறு ஒரு வகை அடுத்து நாம் சொல்ல போகிறோமே இன்ஷா அல்லாஹ், அந்த வகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இரண்டாவது வகை என்ன? ஹஜ் அல் கிரான். சொல்லுங்கள், ஹஜ் அல் கிரான். அல் கிரான் கரண யக்ரினு, அது முகாரண யுகாரினு, கிரானன் ஒன்றை ஒன்றோடு சேர்த்து செய்தல். அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் செய்தல். நீங்கள் விமானத்திலே பறக்கும் போது எலம்லம் என்ற, நான் திரும்ப திரும்ப ஒரு பெயரை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அது உங்களது மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக. என்னடா இந்த அஜர் உட்கார்ந்து அறுத்துட்டு இருக்காரன்னு நினைச்சிடாதீங்க. எலம்லம் என்ற இடத்திலே நீங்கள் விமானத்திலே பறந்து செல்லும் போது லப்பைக ஹஜ்ஜதன் வ உம்ரதன், லப்பைக ஹஜ்ஜதன் வ உம்ரதன், ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் தல்பியா சொல்கிறேன். அதற்கு என்ன பொருள்? ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் தல்பியா சொல்கிறேன் என்று நியத்து வைத்துக் கொண்டால் அந்த ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ்ஜு கிரான் என்று சொல்லப்படும். அதாவது நீங்கள் செல்வீர்கள், உம்ராவுடைய தவாஃபு செய்வீர்கள். இஃப்ராதிலே செய்யும் போது அது தவாஃபுல் குதும் என்று சொல்லப்படும். இப்போது நீங்கள் செய்யும் போது இந்த தவாஃபுக்கு என்ன பெயர்? தவாஃபுல் உம்ரா, உம்ராவுடைய தவாஃப் என்று சொல்லப்படும். உம்ராவுடைய தவாஃபை செய்துவிட்டு கவனித்து கேளுங்கள், அடுத்து சை செய்வதாக இருந்தால் சையும் செய்து கொள்ளலாம். செய்துவிட்டு இஹ்ராமை களையாமல், புரிகிறதா? அப்ப இஹ்ராம களைறதுனா டிரெஸ் கழட்டுறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியேறாமல், ஏனென்றால் இஹ்ராமுடைய ஆடையை எத்தனை தடவை வேணாலும் நீங்க மாற்றலாம். காலையில ஒன்னு, மத்தியானம் ஒன்னு, சாயந்தரம் ஒன்னு சொல்லி உங்களுடைய தேவைக்கு ஏற்ப மாற்றலாம். அது போன்றுதான் பெண்களும் இஹ்ராமுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள், அதாவது இஹ்ராமல தடை செய்யப்பட்டது என்ன? தலைமுடியை வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது, ஆண்களாக இருந்தால் தலையை மறைக்கக்கூடாது, பிறகு கையுறை அணியக்கூடாது, காலுறை அணியக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட அந்த விஷயங்களை செய்யாமல் தடுத்து கொண்டு இருக்க வேண்டும். எதுவரை? ஹஜ்ஜுடைய தவாஃபை அல்லது ஹஜ்ஜுடைய அமல்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் செய்கிற வரை. பிற பத்து அன்று கல்லெறிந்து குர்பானி கொடுக்கிற வரை அல்லது கல்லெறிந்து முடியெடுக்கிற வரை அந்த இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டிற்குள் தான் நீங்கள் இருக்க வேண்டும். சொல்வது புரிகிறதா தெளிவாக? இதற்கு என்ன பெயர்? ஹஜ்ஜுல் கிரான். ஹஜ்ஜுல் கிரான் அல் கிரான் வகையை சேர்ந்த ஹஜ். என்ன அர்த்தம் அதற்கு? அல் கிரான் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே இஹ்ராமில் செய்வது. சரியா? அடுத்த வகை, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தனித்தனி இஹ்ராமில் செய்வது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் தனித்தனி இஹ்ராமில் செய்வது. நீங்கள் இஹ்ராமுடைய அந்த எல்லை மீகாத்தை கடக்கும் போது லப்பைக உம்ரதன், சொல்லுங்கள் லப்பைக உம்ரதன் என்று மட்டுமோ அல்லது லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ், உம்ரா செய்து ஹஜ் வரை நான் இஹ்ராமில் இருந்து தவிர்ந்திருப்பேன், தமத்து பயன்பெற்றுக் கொண்டிருப்பேன், அல்லாஹ் அனுமதித்த சுகத்தை அடைந்து கொண்டிருப்பேன் என்ற எண்ணத்தில் லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ் என்று நீங்கள் தல்பியா சொல்லி மக்காவிற்கு சென்று ஒரு தவாஃப் செய்து, அதாவது ஏழு சுற்றுகள் கொண்ட ஒரு தவாஃப் செய்து பிறகு சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா என்று ஏழு முறை, சஃபாவிலிருந்து மர்வா ஒரு முறை, மர்வாவிலிருந்து சஃபா இரண்டாவது முறை என்று ஏழாவது முறையை மர்வாவிலே முடித்து, ஆண்களாக இருந்து ஹஜ்ஜுடைய நாள் நெருக்கமாக இருந்தால் தலைமுடியை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு, அல்லது ஹஜ்ஜுடைய நாளுக்கு இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களுக்கு மேலே இருக்கிறது என்றால் தலைமுடியை முற்றிலுமாக சிறைத்துக் கொண்டு மொட்டையடித்துக் கொண்டு, பெண்கள் எப்போதுமே விரலின் ஒரு நுனி அளவு மட்டும் தங்களது தலைமுடியை சிறைத்து தலைமுடியை எடுத்துவிட்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறிவிடுவது. தடுக்கப்பட்ட அனைத்தும் அவர்களுக்கு ஹலாலாகிவிடும். மனைவியோடு சேரலாம், நறுமணம் பூசலாம், புரிகிறதா? தடுக்கப்பட்ட இஹ்ராமிலே தடுக்கப்பட்டவை அவங்களுக்கு ஹலாலாகிவிடும். உம்ராவை முடித்து விட்டு பிறகு மக்காவிலேயே தங்கி இருப்பார்கள். எதை எதிர்பார்த்து? இப்படித்தான் ஒரு தடவை கேட்கும் போது ஒரு ஹாஜி சொன்னாரு, வீட்டுக்கு எப்ப போறது எதிர்பார்த்துட்டார். என்ன சொன்னாரு? வீட்டுக்கு போறதை எதிர்பார்த்து. அவர் நினைச்சுக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு கதை. எதை எதிர்பார்த்து நாம் இருப்போம்? ஹஜ்ஜை எதிர்பார்த்து. அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க, அதை ஆழமா சொல்லுங்க. துல்ஹஜ் மாதத்தின் பிற எட்டை எதிர்பார்த்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிற எட்டை எதிர்பார்த்து ஹஜ்ஜுடைய இஹ்ராமை அப்போது அணிவார் அல்லவா, அப்போது சொல்வார் அல்லவா, அந்த துல்ஹஜ் பிற எட்டு எப்ப வரும், எப்ப வரும், அந்த காலை எப்ப வரும் என்று அந்த எதிர்பார்ப்பிலேயே இருப்பார். புரிகிறதா? அப்ப துல்ஹஜ் பிறை எட்டிலே அவர் மீண்டும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து, அதாவது இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஹஜ்ஜுடைய அமல்களை தொடங்குவார். ஆண்களாக இருந்தால் ஆடையும் அவசியம், பெண்களாக இருந்தால் இஹ்ராமுக்கு என்று உள்ள தனியான தைக்கப்படாத வெள்ளை நிற ஆடைகள் அவர்களுக்கு அவசியமில்லை. அவர்கள் எப்போதும் அணிகிற ஹிஜாபுடைய புர்காவுடைய பேணுதலான ஆடையை அணிந்து கொள்வார்கள். புரிஞ்சுச்சா? இப்ப உங்களுக்கு ஒரு உம்ராங்கிற வணக்கமே முடிஞ்சு போச்சு. இப்ப ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம், வந்துட்டோமா? இப்ப ஹஜ்ஜுக்கு போயிடுவோமா, உம்ராக்கு போவோமா? ஹஜ்ஜுக்கு போயிடுவோமா? இல்லையே, உம்ராக்குள்ளார இன்னும் விஷயம் இருக்க. கொஞ்சம் இதை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி பார்ப்போம். இங்க அப்படியே நின்று கொள்ளுங்க. எங்க நின்று கொள்ளுங்க? எங்க நிக்கணும்? பிற எட்டு துல்ஹஜ்ஜில வந்து நின்றுக்குங்க. அங்க நின்றுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்ப இப்ப நம்ம போவோம், சரியா? உம்ரா சொல்லுங்க. உம்ரா, உம்ரா என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சில ஒழுக்கங்கள். இப்ப நம்ம விமானத்துல போகும் பொழுது குளிக்க முடியுமா? அங்க போய் உம்ராவுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய தயாரிப்பு எல்லாம் செய்ய முடியுமா? இருக்கிறது ஒரு பாத்ரூம், அதுவும் இந்தியால இருந்து போற ஹஜ் பிளைட்ல சவுதி அரசாங்கம் போய் அந்த டாய்லெட்டையே பூட்டுற அளவுக்கு இந்த ஹாஜிகள் நாசம் பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னா சட்டம் தெரியல, ஒழுக்கம் தெரியல, பயண ஒழுக்கங்கள் தெரியல. அல்லாஹ்தான் மன்னிக்கணும். அப்ப உம்ரா என்ற இந்த வணக்கத்தை நீங்கள் நாடி அந்த பயண நாளுக்கு முன்னாடியே நம்ம விமானத்துல போறோம் என்ற காரணத்தினால நிர்பந்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலமா இருந்துச்சுன்னா, அல்லது பயண தரையில போற காலமா இருந்துச்சுன்னு சொன்னா, அங்க போய் இளம்பலம்ல இறங்கி அங்க உள்ள பள்ளிவாசல்ல குளிச்சுட்டு சுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கிட்டு தல்பியா போட்டு ரொம்ப ராகத்தா போலாம். ஆனா அது முடியுமா விமான பயணங்கள்ல? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இஹ்ராமுக்கு முன்பாகவே வீட்டிலேயே குளித்துக் கொள்வது. பெண்கள் அவர்களுடைய மாத உதிரப்போக்கில இருந்தாலும் சரி குளித்துக் கொள்வது, நிபாசில இருந்தாலும் குளித்துக் கொள்வது. குளித்து சுத்தமாகி எப்போதும் ஒரு முஸ்லீம் களைய வேண்டிய முடிகளை எல்லாம் களைந்து விட்டு, கவனித்து கேளுங்க, எப்போதும் களைய வேண்டிய முடிகளை என்று சொல்கிறோம். சில அநியாயக்காரர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள், சில அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, தாடியை சிறச்சுக்கிட்டு இஹ்ராம் ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன? இது அக்கிரமத்தில் பெரிய அக்கிரமம். அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய முடிகளை நீங்கள் களைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே தவிர, ஹஜ்ஜுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க பல ஹாஜிகள் என்ன செய்யறாங்க, பத்து நாளைக்கு சேவிங் பண்ண முடியாதுன்னு நல்லா வலிச்சு டபுள் கட்டையை போட்டு ரிவர்ஸ்ல சேவிங் பண்ணிட்டு போறாங்க. இவங்க தயவு செய்து ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறது நல்லது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பகைமையை எதிர்ப்பை பிரகடனப்படுத்திவிட்டு ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அப்ப செய்து கொண்டு உடலிலே நறுமணம் பூசிக்கொள்வது, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நறுமணம் எங்கே பூசுவது? உடலிலே பூசுவது, இஹ்ராமுடைய ஆடையில் அல்ல. ஆண்களுடைய நறுமணம் வெளியிலே வீசும்படியாக இருக்கலாம், ஆனால் பெண்கள் பூசக்கூடிய நறுமணம் வெளியில் வீசும்படியாக, தன்னை விட்டு அது கடக்கும்படியாக இருக்கக்கூடாது. அப்ப ஆண்கள் தைக்கப்படாத இரண்டு வெள்ளை துணிகள், அப்ப அந்த இஹ்ராமுடைய டிரெஸ் ரெடியா எடுத்து வச்சுக்கணும். ஒன்னு வீட்டிலிருந்து அணிந்து கொள்ளுதல், அல்லது விமான நிலையம் சென்றதற்கு பிறகு அணிந்தல், அல்லது விமானத்தில் உட்கார்ந்த உடனேயே போய் அணிந்து கொள்ளுதல். முன்கூட்டியே இந்த தயாரிப்புல இருக்கணும். ஏன்னா விமானம் பறக்கும் பொழுது அந்த 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய 3 மேக்சிமம் 5 நிமிடங்கள் தான் எலம்லம் என்ற அந்த பகுதியில பறக்கும். அதை தாண்டிட்டா மீகாத்து தாண்டிடும், அப்புறம் குற்றம், பெரிய குற்றத்திற்கு ஆளாகி விடுவோம். அப்ப ஆண்கள் தங்களுடைய அந்த ஆடைகளை அணிந்து தயார் நிலையிலே இருக்க வேண்டும். சொல்வது புரிகிறதா? நகங்களை எல்லாம் வெட்டி, முடிகளை எல்லாம் களைந்து, உடலுக்கு நறுமணம் பூசி அந்த ஆடையை அணிந்து கொண்டிருத்தல், இது இஹ்ராமுடைய ஆடை அணிதல் என்று சொல்லப்படுமே தவிர இது இஹ்ராமாக ஆகாது. புரிகிறதா? ஓகே. எப்ப நீங்கள் மீகாத்திற்கு அந்த விமானம் நேராக பறக்கிறதோ அங்கே விமான ஓட்டி பைலட் அறிவிப்பு செய்வார், விமானம் இப்போது மீகாத்திலே பறக்கிறது என்று. அப்போது நீங்கள் இந்த 3வது சொன்னோம் அல்லவா, ஹஜ் தமத்து, அதற்குரிய நியத்து செய்ய வேண்டும். புரிகிறதா? ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக நீங்கள் இருக்கின்ற காரணத்தால். வேற மாசத்தில் நீங்க போனா லப்பைக்க உம்ரத்தன் மட்டும் சொல்ல வேண்டும். ஏன் இந்த 3வது ஹஜ்ஜை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள், செய்ய சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய பிராணியை அழைத்து வராமல் குர்ஆனுடைய நியத்திலே வந்தவர்களை எல்லாம் நீங்கள் உங்களது இஹ்ராமை அவிழ்த்து விட்டு களைந்து விட்டு நீங்கள் ஹலாலாகிக் கொள்ளுங்கள், உங்களது ஹஜ்ஜை தமத்துவாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் இறுதியிலே. எனவே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஹஜ் பயணிகள் ஹஜ்ஜு தமத்து செய்வதுதான் ஏற்றமானது, சிறந்தது. குர்பானி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை என்றால் அவர்கள் 10 நோன்புகள் நோற்றுக்கொள்ளட்டும். புரிகிறதா? 3 நோன்புகள் ஹஜ்ஜுடைய காலத்திலும், 7 நோன்புகள் ஹஜ் முடிந்ததற்கு பிறகும், மக்காவிலே தங்கியிருக்கும் போதோ அல்லது வீட்டிற்கு வந்ததற்கு பிறகோ செய்து கொள்ளலாம், 10 நோன்புகள் நோற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிறப்பு என்ன? சிறப்பு என்ன? ஹஜ்ஜு தமத்து செய்வது. புரியுதுங்களா? வசதி இருந்தா குர்பானி தான் கொடுக்கணும், கட்டாயம் ஆயிடுச்சு. வசதி இல்லாதவர்கள் ஆப்ஷன் கிடையாது. இது இந்த குர்பானி கொடுக்கிறது விருப்பப்பட்டா குர்பானி கொடுத்துக்கங்க, விருப்பப்பட்டா நோன்பு வைங்க கிடையாது, குர்பானி தான் கொடுக்கணும். குர்பானி கொடுக்க வசதி இல்லை என்றால், அதாவது காசு இல்லை, பணம் இல்லை என்றால் நோன்பு வைத்துக் கொள்வது. சிறப்பு என்ன? ஹஜ்ஜி இஃப்ராதோ கிரானுக்கு போகாம எது செய்யறது? ஹஜ்ஜு தமத்து செய்வதுதான் சிறப்பு, ஏற்றமானது, உகந்தது, அவசியமானது. புரியுதுங்களா? இப்ப ஹஜ்ஜு தமத்து குர்பானி செய்யறது கட்டாயம், முடியலன்னா ஆப்ஷன் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பரிகாரம் என்ன? எத்தனை மறந்துட்டு போயிடாதிய, போச்சுரா, 10 நோன்பு வைக்கணும். தில்க அஷரதுன் காமிலா, 10 நோன்பு வைக்கணும். 3 நோன்பு ஹஜ் செய்யும் போது வச்சுக்கோங்க, 7 நோன்பு ஹஜ்ஜிலே வச்சுக்க, ஹஜ் முடிச்சவன வச்சுக்கலாம், வீட்டுக்கு வந்தவன வைத்துக் கொள்ளலாம். சட்டம் தெளிவா புரிஞ்சுட்டு போயிடணும். திரும்ப இங்கிருந்து போனா ஒரு புக்கை தேடக்கூடாது, நீங்க ஒரு ஆலிம் சாவை தேடக்கூடாது, சரியா? மனசுல பதிய வச்சுக்கிட்டு போயிடணும். ஏன்னா அங்க ஃபத்வா கொடுக்கறதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரீ ஃபத்வா. ஹரம் ஷரீஃப்ல இருப்பாங்க, அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாவுடைய கிருபையில சட்டப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான ஃபத்வாவா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா போற வரவரெல்லாம் ஒரு ஹஜ் செஞ்சுட்டாருனா அவரும் ஹஜ்ஜில் முக்தி ஆயிடுவார். எப்படி ஒரு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தாருன்னா அவரும் ஹஜ்ஜில் முக்தி ஆயிடுவாரு, அவரும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சட்டத்தை பார்க்கணுமே, சுபஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால கவனமா இருக்கும். சரி, இப்ப நீங்கள் லப்பைக உம்ரதன் முதமத்திஅன் பிஹா இலல் ஹஜ் என்று விமானம் பறக்கும் பொழுது தல்பியாவை ஆரம்பிப்பீர்கள். புரியுதா? ஓகே. இப்ப நீங்க இதை சொன்ன உடனே இஹ்ராமிற்குள் சென்று விட்டீர்கள். இஹ்ராமிற்குள் சென்று விட்டீர்கள். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, பெண்கள் அவர்களுடைய மாத அல்லது பிரசவ உதிரப்போக்கில் இருந்தாலும் சரி, இதை சொன்ன உடனே இஹ்ராமுக்குள்ளார் அவங்க போயிட்டாங்க. அப்ப இஹ்ராமுக்கு பிறகு தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு அவர்கள் விலகி இருத்தல் வேண்டும். அது என்னென்ன பின்னாடி இன்ஷால்லா சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ஹஜ் உம்ரா வழிகாட்டின்னு சொல்லி தமிழ்ல ஒரு 5வது வயசுல 5 வயசு பிள்ளைக்கு எழுதுற மாதிரி உங்களுக்கு விவரமா எழுதப்பட்டிருக்கு. ஒரு 5 வயசு பிள்ளைட்டால ஒரு 10 வயசு பிள்ளைட்ட இந்த புக்கை கொடுத்தாலும் அவர் தனியா ஹஜ் செஞ்சுட்டு வந்துடுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இன்ஷால்லா உங்களுக்கு அரபி நூல்கள் இருந்து தொகுக்கப்பட்டிருக்கு. தேவையானவர்கள் வாங்கி பயன்பெறுங்க. அப்ப என்ன செய்கிறோம் நாம்? நிமிஷம் இருக்கு, இறங்கிறதுக்கு சாமான இறக்கணும், நல்லா தூங்கணும், மிச்சம் மீதி விமானத்தில் பேசின விட்ட பேச்செல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடணும். அப்படியா? கவனித்து கேளுங்கள். எப்ப நீங்க ஹஜ்ஜுக்குன்னு இஹ்ராம ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறீங்களோ, இன்ஷால்லா திரும்ப வர்ற வரைக்கும் அவசியமானத கூட ரொம்ப நிர்பந்தமா இருந்தாதான் பேசுவேன்னு முடிவுக்கு வந்துருங்க. எப்படி? அவசியமா இருந்தா கூட ரொம்ப நிர்பந்த நேரத்துலதான் பேசுவேன்னு முடிவு செஞ்சுட்டா அனாவசியமான பேச்சுக்கு வேலையே இருக்காது. அதனாலதான் யார் ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்கிறாரோ ஆபாசமாக அசிங்கமாக பேசிவிட வேண்டாம், பாவமாக பேசிவிட வேண்டாம், சண்டை சச்சரவுகளிலே தர்க்கங்களிலே ஈடுபட்டு விட வேண்டாம் என்று விசேஷமாக ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வீண் பேச்செல்லாம் தவிர்த்துட்டு பயணத்துக்குண்டான துவாக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு முடிந்தால் துவாவுடைய கிதாபு, பிரார்த்தனைன்னு ஒரு கிதாப் இருக்கு, துவான்னு ஒரு கிதாப் இருக்கு, அதை வைத்துக்கொண்டு ஓதிக்கிட்டே இருங்க. எப்ப நீங்க இந்த தல்பியாவை லப்பைக உம்ரதன் முத்தமத்தி அன் பிஹா இதில் ஹஜ்ஜின்னு சொல்றீங்களோ, அதற்கு அடுத்து நீங்கள் மக்காவிலே சென்று அறையிலே உங்களது சாமான்களை இறக்கி வைத்து விட்டு அல்லாஹுடைய மஸ்ஜித் ஆகியால் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு வந்து பிறகு காபத்துல்லாவிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கிற வரை கட்ட வேண்டும், கதற வேண்டும். எதை கூறி? தல்பியாவை கூறி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எத்தனை பேருக்கு மனப்பாடம்? எத்தனை பேருக்கு மனப்பாடம் இல்ல? மனப்பாடம் இல்லாதவர்கள் உடனடியாக முதல்ல இதை மனப்பாடம் செய்யுங்க. மண்டைய முட்டி முட்டி மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்க. அழகான முறையிலே உச்சரிப்போடு சொல்லப்படுவதை கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அஃதலுல் ஹஜ், ஹஜ்ஜிலேயே சிறந்த ஹஜ் எது தெரியுமா? எந்த ஹஜ்ஜிலே அல் ஹஜ் வஸ்ஸஜ், எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக தல்பியா கதறி சொல்லப்பட்டதோ, எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக குர்பானி கொடுக்கப்பட்டதோ. சஹாபாக்கள் துல்ஹுலைஃபாவிலிருந்து தல்பியாவை ஆரம்பித்து கத்தினால் கதறினால் மக்கா வந்து சேரும் போது அவர்கள் அவர்களுடைய தொண்டைகள் எல்லாம் வறண்டு வாயிலிருந்து சப்தம் வராமல் அடுத்து காற்றுதான் வரும் அந்த அளவிற்கு தல்பியாவை உறக்க சொல்லுவார்கள். ஏனைய திக்ருகளை எல்லாம் அமைதியாக சொல்லும்படி கூறிய அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இந்த தல்பியா என்ற திக்ரை மட்டும் கத்தி கதறி சொல்ல சொல்கிறார்கள். ஒரு தாய் மாடு தான் தவறிய கன்றை தேடி கதறுவது போன்று தல்பியாவின் சப்தம் இருக்க வேண்டும். கூட்டமா சேர்ந்து எல்லாரும் இவர் ஒருத்தர் சொல்ல அப்புறம் பின்னாடி சொல்ல, அப்படி கிடையாது. அவரவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் இடையில அவரவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறர் சொல்வதை பார்க்க கூடாது. புரிகிறதா? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு உறக்க தல்பியா சொல்லப்படுகிறதோ வலது பக்கம் இடது பக்கம் அந்த தல்பியாவின் சப்தம் எதுவரை சென்று சேருகிறதோ அவையெல்லாம் நாளை மறுமையில் இவருக்காக சாட்சி சொல்ல வரும் என்று. சரியா? அப்ப இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் தங்களுக்கு அருகிலே ஆண்கள் இல்லை என்றால் அவர்களும் சத்தமாக சொல்வார்கள், ஆண்கள் அருகிலே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு விமானத்தில் இருக்கையிலே அமர்ந்திருப்பது போன்று, அல்லது அங்கே இமிகிரேஷனிலோ அல்லது இமிகிரேஷனுக்கு பிறகு நமது பேருந்தை பஸ்ஸை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வெயிட்டிங் ஹால் அங்கேயோ அந்த இடங்களிலே ஆண்கள் அருகில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் தங்களது வாய்ப்புள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஆண்கள் அருகிலே இல்லை என்றால் அவர்களும் ஓரளவு சப்தத்தோடு தான் இந்த தல்பியாவை சொல்ல வேண்டும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்படித்தான் சொன்னார்கள். ஹயர், இப்ப திரும்ப கொஞ்சம் பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவோம். உம்ராவிலே முதலில் நாம் செய்ய வேண்டிய அந்த அமலுக்கு பெயர் என்ன? இஹ்ராம். என்ன செய்யணும்? இஹ்ராம் செய்ய வேண்டும். சரியா? இஹ்ராம் என்றால் என்ன? ஆண்களுக்கு ஆடை அணிந்து தல்பியா சொல்லுதல், நீயத்தோடு, மனதிலே அந்த நீயத்தோடு என்ன செய்ய போறோம், உம்ராவை செஞ்சுட்டு பிறகு ஹஜ் செய்ய போறோம் நீயத்தோட. பெண்களுக்கு அவர்கள் இருக்கிற ஆடையிலேயே அந்த உம்ராவுடைய நீயத்தோடு லப்பைக்கு உம்ரத்தன் என்று சொல்கிறது நீயத்து. உம்ராவிலே அடுத்து நாம் செய்கிற இபாதத்து என்ன? தல்பியா. லப்பைக்கு உம்ரத்தன் என்று சொன்னதற்கு பிறகு தவாஃபை ஆரம்பிக்கிற வரை நாம் செய்ய வேண்டிய இபாதத்து என்ன? தல்பியா, ஓதிக்கொண்டே இருப்பது. அறையிலும் சரி, இமிகிரேஷன்லையும் சரி, வெயிட்டிங் ஹால்லையும் சரி, பஸ்லையும் சரி, இறங்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனா பெரும்பாலான ஹாஜிகள் உம்ரா பயணிகளை பார்த்தால் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதையை, ஊரு கதை, சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் பேசிடுவாங்க. திரும்ப கடைசியில அவங்களுக்கு கூட்டிட்டு போற கைடு எல்லாரும் உம்ராவுக்கு நம்ம தவாப் செய்ய போறோம் வாங்க எல்லாரும் லப்பைக்குன்னு சொல்லுவாரு, அப்பதான் ஞாபகம் இதை எங்கேயோ சொன்னோம்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாக்கிறோம். வீண் பேச்சுகள், வீணான விமர்சனங்கள், வீணான சண்டைகள். இன்னொரு விஷயத்தை நான் உங்க சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஹஜ் உம்ராவுக்கு புறப்படக்கூடிய நீங்கள் அளவில்லாத அளவிற்கு, எப்படி அளவில்லாத அளவிற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சாமான் ஒன்று என்ன தெரியுமா? அன்லிமிட்டட் நீங்கள் கேரி செய்தாக வேண்டிய எடுத்து வச்சுக்கணும். என்ன சொல்லுங்க? மாஷால்லா, பொறுமை என்ன வைத்துக்கணும், சபர் இருக்கணும். இறங்கினவனே பார்க்கணுமே, முட்டா பசங்க தான் பேசுவாரு. வீணா போன அறி என்ன திட்டு திட்ட முடியுமோ, எங்க இருந்து டிராவல்ஸ்காரங்கள்ல இருந்து இமிகிரேஷன்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து அரசாங்கத்தில இருந்து எல்லாரையும் திட்டி தொலைச்சிருவார். கண்ணியத்திற்குரியவர்களே, விமானத்திலே நீங்கள் இறங்கியதிலிருந்து ஏறக்குறைய 10 மணி நேரம் ஆகும். பசி பட்டினி, அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கட்டு சாமான் ஒட்டு லோசுக்கெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு போகணுமே தவிர, அங்க போய் யாரையும் திட்டுறதுனால நடக்க போறது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இமிகிரேஷன்ல 3 மணி நேரம் ஆகும். ஏன் இமிகிரேஷன்ல அந்த இமிகிரேஷன் ஆபீசருக்கு முன்னாடி நிற்கும் போதே 1.5 மணி நேரம் ஆகும். பொறுத்துதான் இருக்கணும், ஒன்னும் பேசக்கூடாது, கல்வியா ஒதுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்தோன்னா சாமான் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். சாமான் எடுத்துட்டு வெளியே போனா திரும்ப அந்த சாமான கொண்டு போய் ஸ்கேன்ல போட்டு வெளியே கொண்டு வந்து போடுறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். திரும்ப பஸ்ஸுக்குன்னு சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. குறைஞ்சது அல்லது கூடி கூடினது 5-6 மணி நேரம் ஆகலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஹஜ் சப்ரா. புரியுதுங்களா? இந்த சிரமத்தை எல்லாம் தாங்க. என்ன நீங்க இவ்வளவு காசு வாங்கிட்டு எங்களை இவ்வளவு அவதிப்படுத்துறீங்களே, எங்களை போட்டு அல்லல் படுத்துறீங்களா? போய் அங்க செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்தாதான் அவர் அங்க போக முடியும். அப்ப என்ன நீங்க அன்லிமிட்டடா எடுத்துட்டு போனோம்? சபர், பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அப்பதான் இபாதத்து ருசியா இருக்கும். சிரமத்திலே இபாதத்தின் ருசியை காண வேண்டும். அந்த கஷ்டத்துல நிக்கிற கஷ்டம், சாமான தூக்கிட்டு போற கஷ்டம், பஸ்ல ஏறுற கஷ்டம், எதிர்பார்க்கிற கஷ்டம், இதிலே ஹஜ்ஜுடைய சுவையை காண வேண்டும். புரியுதா? சரி, இப்ப நீங்க ரூமுக்கு போனீங்க, திரும்ப தேவைப்பட்டா குளிக்கலாம், தேவைப்பட்டா இஹ்ராமுடைய டிரெஸ் மாத்தலாம், பெண்களும் டிரெஸ் மாத்த விரும்பினா மாத்தலாம். அதுக்கு பிறகு உலு செய்து கொண்டு நீங்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித மஸ்ஜிதை நோக்கி, காபாவை நோக்கி செல்வீர்கள். புரிகிறதா? அப்ப நீங்க மற்ற ஒழுக்கங்களை இன்ஷால்லா போகும்போது அவங்களோட நீங்க கேட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சுருக்கமா போறோம், நேரமும் ரொம்ப நமக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தால். இப்ப நீங்க காபத்துள்ளால போய் செய்ய போகிற உம்ராவுடைய அந்த வணக்கத்திற்கு பெயர் தவாஃப் என்று சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? தவாஃப் என்று சொல்லப்படும். அப்ப இந்த தவாஃப் செய்ய போறதுக்கு சுத்தம் இருக்க வேண்டும். ஆண்கள் பெருந்தொடக்கு சிறுதொடக்கிலிருந்து சுத்தமாகி ஒழு செய்திருக்க வேண்டும். கண்டிப்பா பெருந்தொடக்கு இருக்காது, எஹ்திராம் ஆயிருச்சு, தூங்கும் போது எஹ்திராம் ஆயிருச்சு, கண்டிப்பா குளிச்சிருக்கணும். சரியா? மனைவி இடத்தில் சேர்ந்து இருக்க கூடாது, கண்டிப்பா சேர்ந்தா எஹ்ராம் பாத்திலா போயிடும். இப்ப பெண்களாகப்பட்டவர்கள் அவர்கள் மாத தொடக்கிலோ அல்லது பிரசவ தொடக்கிலோ இருந்தால் அவர்கள் தங்களது அறைகளிலேயே தங்களது சுத்த நாளை எதிர்பார்த்திருப்பார்கள். இஹ்ராமுடைய அதே நிலையிலேயே அவர்கள் தவாஃபிற்கு வரமாட்டார்கள். புரிகிறதா? ஓகே. இப்ப நாம் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் வரும் பொழுது எல்லா மஸ்ஜிதிற்கும் செல்லும் போது என்ன மஸ்ஜிதுடைய துஆவை ஓத வேண்டுமோ, أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم اللهم افتح لي أبواب رحمتك اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك إن அந்த சலவாத்துகள் அந்த துஆக்களை சொல்லி வலது காலை முன்வைத்து நாம் மஸ்ஜிதுக்குள் செல்ல வேண்டும். புரிகிறதா? சரி. இப்ப நம்ம இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருக்கக்கூடிய ஆண்கள் தவாஃபுடைய இடத்தை நெருங்கும் போது, கவனித்து கேளுங்கள், தவாஃபுடைய இடத்தை நெருங்கும் போது அவர்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த இஹ்ராமுடைய ஆடையிலே ஒரு சிறு மாற்றம் செய்வார்கள். புரியுதுங்களா? இப்ப கீழே நீங்க ஒரு இஹ்ராமுடைய ஆடையை நல்லா அணிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி இஹ்ராம்லாம் போடாதீங்க, தயவுசெய்து. இதெல்லாம் டிரான்ஸ்பரன்ட், உங்களுக்கு தெரியக்கூடியது. நல்ல மொத்தமா டவல்ல இருக்கும், அந்த இஹ்ராமுடைய டிரெஸ் தான் போடணும். பாருங்க, இப்படி நீங்கள் நல்ல முழுமையா போர்த்திருப்பீங்க, கழுத்திலிருந்து வயிறெல்லாம் மறைச்சி சுத்தமா போர்த்திருப்பீங்க. ரொம்ப பேர் இஹ்ராமுடைய இந்த ஆடைய நாட்டாம போடுற துண்டு மாதிரி ஆக்கிக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இஹ்ராமுடைய இந்த ஆடையை எப்படி ஆக்கி கொள்றாங்க? நம்ம ஊர்ல தலைவர்கள் போடுற துண்டு இருக்கு பாருங்க, எப்படி இப்படி போட்டுப்பாங்க, நல்ல தொஞ்சி நெஞ்சு முதுகு எல்லாம் தெரியற மாதிரி இப்படி போட்டுப்பாங்க. இது இஹ்ராமி கிடையாது. புரியுதுங்களா? அப்பப்ப இஹ்ராம கலஞ்சிட்டாலும் சரிகிட்டாலும் எடுத்து எடுத்து கரெக்டா போத்திக்கணும். கழுத்துல இருந்து சுத்தமா இழுத்து போத்தி அப்படியே எடுத்து இந்த பக்கம் எடுத்து சுருக்கி வச்சு நம்முடைய கை புஜம் எதுவும் தெரியாம இது வரைக்கும் வச்சு வயிறு வரைக்கும் சுத்தமா போத்தி வச்சிடணும். அந்நிய பெண்கள் வருவாங்க போவாங்க, யாருக்கும் நம்முடைய உடல் தெரிந்து விடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப இந்த இஹ்ராமுடைய டிரெஸ் நம்ம மாத்தணும், அதாவது டிரெஸ் அல்ல டிரெஸ் உடைய அமைப்பை எப்படி மாத்துவீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வலது பக்கம் புஜம் தெரியும்படியாக வலது பக்க புஜத்தின் கீழிருந்து எடுத்து இப்படி போட்டு ஃபுல்லா முடிக்கணும். அப்ப இந்த புஜம் தெரியும்படி வச்சிருக்கீங்க. சரிங்களா? இந்த ஒரு மாற்றத்தை செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் இல்திபா என்று சொல்லப்படும். இல்திபா அதாவது புஜம் தெரியும்படி ஆடை அணிந்து கொள்ளுதல். என்ன அர்த்தம்? புஜம் தெரியும்படி ஆடை அணிந்து கொள்ளுதல். சரி, இப்ப இந்த இஹ்ராமுடைய இந்த டிரெஸ் மாற்றி கொண்டதற்கு பிறகு இப்ப நம்ம காபத்துல்லாவை நோக்கி செல்வோம். எங்க போவோம்? காபத்துல்லாவை நோக்கி. இப்ப அதிகமா இப்ப ஹரம் ஷெரீஃபுடைய டிவிலாம் வந்ததுனால எல்லாருமே மேக்சிமம் காபத்துல்லாவை பார்த்திருப்பீங்க. அதே போல காபத்துல்லாவுடைய நிறைய பேனர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பாருங்க, இப்ப இந்த காபத்துல்லாவிலே அல் ஹஜருல் அஸ்வத் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மூலையை நோக்கி நாம் செல்வோம். இந்த ஏரோபோர்ட் பார்த்தீங்களா? அப்ப நீங்க 10வது அல்லது 11வது கேட் அல்லது 1 நம்பர் கேட்ல இருந்து போனீங்கன்னா இந்த மூலையை போய் அடைவது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற கேட்டுகள் இருந்து போகும் பொழுது கூட்டங்களை பிளந்து கொண்டு செல்ல வேண்டிய, எதிர்த்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டுக்கு ஆளாக வேண்டும். அதனால 10, 11, 12 கேட்டு அல்லது 1 நம்பர் கேட்ல இருந்து வந்து இங்க இருந்து வந்து இந்த காபத்துல்லாவுடைய இந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலையை நாம் அணுக வேண்டும். சரியா? அப்படி அணுகியதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? சுன்னத்தான முறை எப்படி இருந்தது என்று சொன்னா, அந்த ஹஜருல் அஸ்வத் கிட்ட போகணும், அதுல சுஜூது செய்யறது, பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிப்பது. ஆனா இப்ப அது சாத்தியமா? சரி, குரான் அடுத்தபட்சம் கையால தொட்டு அந்த கையை முத்தமிடுறது, அதுவும் இப்ப முடியுமான கஷ்டம். அடுத்தது குறைஞ்சபட்சம் கையில இருக்கிற ஒரு தடியாலையாவது அந்த ஹஜ்ரத் அஸ்வதை தொட்டு அந்த தடிக்கு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறது, அதுவும் முடியுமா சொன்னா ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு கூட்டமான ஒரு நிலையாக இருக்கின்ற காரணத்தால் இதெல்லாம் நமக்கு முடியாதுங்கிற காரணத்தினால அதுக்கு மார்க்கம் என்ன சலுகை செஞ்சிருக்குது, ஒழு செய்ய முடியாட்டி தயமும், அதுவும் முடியாட்டி சும்மாவே தொடும். அப்ப மார்க்கம் என்ன செய்கிறது, அந்த ஹஜ்ரத் அஸ்வதுடைய அந்த திசையை நோக்கி வலது கையால் நல்ல கவனிங்க இதால செய்யலாம். அங்க போய் பாத்தீங்கன்னா ரெண்டு கையால எல்லாம் லிப்ட் நடந்துட்டு இருக்கும். வலது கையால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், முதல் தடவை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். மனசுல என்ன இருக்கணும், உம்ராவுடைய தவாஃப் செய்கிறேங்கிற எண்ணம் அவ்வளவுதான், மற்றபடி வாயால முடியக்கூடாது என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்றால் சுற்றுதல் என்று பொருள். காபத்துல்லாவை அல் ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வத் வரை இப்படி 7 முறை சபஅத்து அஷ்வாத் ஷௌத்துன் என்றால் சுற்றுவது, இப்படி 7 முறை சுற்றி வருவதற்கு பெயர் ஒரு தவாஃப். புரிகிறதா? இப்ப ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வத் வரை ஒரு சுற்று, இப்படி 7 சுற்றுகள் சுற்ற வேண்டும். இப்ப ஆண்கள் முதல் 3 சுற்றிலே தங்களது 8களை நெருக்கமாக வைத்து குதித்து குதித்து ஓடுதல் ரம்மல் என்று சொல்லப்படும். பெண்கள் ஓட மாட்டார்கள். இந்த 3 சுற்று முடித்தவுடன் ஆண்கள் அமைதியாக நடந்துதான் செல்வார்கள். இந்த 2 வித்தியாசங்கள் ஆண்களுக்கு உண்டு. நான் சொல்லிட்டேன், 1 ஓடுறது, 2 குதிக்கிறதா? முதலாவது என்ன, மாத்திரக்கூடாது. முதலாவது என்ன, எஹராமுடைய ஆடை புஜம் தெரியும்படியாக மாற்றிக்கொள்ளுதல், மேலாடைய வலது புஜம் தெரியும்படியாக. 2வது என்ன, 3 சுற்றில் குதித்து குதித்து 8களை நெருக்கமாக வைத்து ஓடுதல். ஹயர் அல்லாஹும் ஸல்லி அலா ரப்பில் முஸ்தஃபா, அல்லாஹும் ஸல்லி அலா நபியில் முஸ்தஃபா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹும் நஊது பிக மின் ஷர்ரி லிஸானி, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். புரியுதுங்களா? 2 வித்தியாசம். சரி, இப்ப இந்த தவாஃப்ல என்னங்க செய்யணும், ஹஜ்ரத் எங்க ஊர்ல இவ்வளவு புக்கு கொடுத்துருக்காங்க ஹஜ்ரத் அப்படிம்பாங்க, முதல் சுத்தலாது, 2வது சுத்தலாது, 3வது சுத்தலாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு புக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிம்பாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. தவாஃபிலே நீங்கள் திக்ர் செய்யுங்கள், துவா கேளுங்கள், குரான் ஓதுங்கள், எது உங்களுக்கு உள்ளச்சத்திலிருந்து அல்லாஹ்விடம் கேட்பதற்கு விரும்புகிறீர்களோ கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரே ஒரு சிறப்பு என்ன, இங்க பாருங்க, இந்த அல் ஹஜ்ரல் அஸ்வதற்கு முன்னால் ஒரு மூளை இருக்கிறது, அந்த மூளைக்கு ருக்னுல் யமானி என்று சொல்லப்படும். இதுக்கு முன்னாடி அந்த மூளையிலிருந்து அடுத்த ஹஜ்ரல் அஸ்வத் மூளை வருகிற வரை ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற துஆவை ஓதுவது சிறப்பு. சரியா? மற்றபடி ஏனைய சுற்றுகளின் ஏனைய பகுதிகளில் எதை வேண்டுமானாலும் ஓதலாம். குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய என்ன திக்ர்களை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். புரியுதுங்களா? சரி, இப்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் அவசியமாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுவரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கிறோம்? 1 நியத் தல்பியா லப்பைக உம்ரதன் முத்தமத்தி அம்பிஹா இலல் ஹஜ். 2வது தல்பியா. 3வது இப்ப சொன்ன ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா. சரியா? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொரு ஒரு துவாவும் இருக்குது, தவாஃப் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது இந்த துவா சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, விட்டாலும் தப்பு இல்லாதனால்தான் நம்ம சொல்லல. அல்லாஹும்ம ஈமானம் பிக்க வ தஸ்தீகம் பி கிதாபிக்க ووفاءً بعهدك واتباعًا لسنة نبيك صلى الله عليه وسلم. இது சிறப்பு, தெரிந்து ஓதுகிறது நல்லது. خير, இப்ப இந்த 7 சுற்றுகள் அல் ஹஜ்ரல் அஸ்வதில் இருந்து ஆரம்பித்து அல் ஹஜ்ரல் அஸ்வத் முடியும் வரை ஒரு சுற்றாயிருச்சு. இந்த மாதிரி எத்தனை தடவை சுத்தணும், 7 தடவை சுத்திட்டா திரும்ப ஹஜ்ரல் அஸ்வத் வந்துட்டா அங்க ஒரு தவாஃப் முடிகிறது. இப்ப ஒவ்வொரு முறை ஹஜ்ரல் அஸ்வத் வரும் பொழுது வலது கையை காண்பி இஷாரா செய்து அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். இப்ப இந்த ருக்ன யமானின் ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல போக முடிந்தால் வலது கையால் அதை தடவ வேண்டும். தடவுனதுக்கு பிறகு முத்தம் போடக்கூடாது. ஆனா ஹஜ்ரல் அஸ்வத் தடவுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தடவிய கையால் முத்தம் போட வேண்டும். புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு தடவை ஹஜ்ரல் அஸ்வத் வரும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் அக்பர் என்று ஒரு முறை வலது கையை இஷாரா செய்து சொல்ல வேண்டும். அப்ப ஏழு முறை தவாஃப் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? முடிச்ச உடனே ஆண்கள் உடனடியாக தங்களது இஹ்ராமுடைய மேலாடை வலது புஜம் தெரிந்திருப்பதை மறைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது மக்காமே இப்ராஹிம் என்று ஹஜ்ரல் அஸ்வத், அதாவது காபாவுடைய வாசலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இங்க என்ன இருக்கிறது? உள்ளே ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த அடையாளம் இருக்கிறது. இதை அல்லாஹ் ஒரு அத்தாட்சி என்பதாக குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சொல்லப்பட்ட அந்த சூரா ஆல் இம்ரானுடைய 96வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த இடத்திற்கு அருகிலே செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது சூரத்துல் பக்ராவுடைய, சூரத்துல் பக்ரா எத்தனாவது அத்தியாயம்? 20வது அத்தியாயம், 2வது அத்தியாயம். மாஷாஅல்லாஹ், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனத்திலே வருகிற ஓர் வாக்கியம், ஒரு வாக்கியம், வத்தஹிது மிம் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. இது மனப்பாடம் செய்ய வேண்டிய எத்தனாவது விஷயம்? மனப்பாடம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அங்க போய் ஆலிம் சாவை தேடி போங்கிறீங்களா? கையில புக் வச்சு போங்கிறீங்களா? மனப்பாடம் பண்ணி சரியா? வத்தஹிது மிம் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. இந்த வசனத்தை ஓதிட்டு ரெண்டு ரக்காத்துகள் சுருக்கமா தொழுகணும். புரியுதா? அங்க போய் சூரத்துல் பக்ரா ஆரம்பிச்சிட கூடாது. அங்க போனவுடனே தக்வா ஆரம்பிச்சோம்னா கடைசியில சுன்னத்தை விட்டுருவாங்க. தக்குவா ஆரம்பிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒருத்தர் ரொம்ப தக்குவால கீழே உள்ள கையிலே கழுத்தி தலப்பா கட்டிக்கிட்டாராம் தக்குவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. தக்குவாங்கிற பேர்ல சுன்னத்தை பாழ்படுத்தி விடக்கூடாது. அப்ப சுருக்கமா ரெண்டு ரக்காத், அதுவும் எப்படி தொழுகணும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு சூரா அல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத், அவ்வளவு தான் ஓதணும். புரியுதுங்களா? தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தவனே எந்திரிச்சிடணும். அங்க உட்காந்துக்கிட்டு துவாவை ஆரம்பிச்சிடக்கூடாது. கூட்டு துவாவும் கிடையாது, தனி துவாவும் கிடையாது. சலாம் கொடுத்தவனே எந்திரிச்சிட வேண்டியதுதான். எந்திரிச்சு எங்க போனோம்? ஜம்சம் தண்ணியை தேடி போக வேண்டும். சரியா? அப்ப ஜம்சம் தண்ணியை போய் எவ்வளவு முடியுமோ குடிச்சுக்குங்க. யாராவது சுகர் பேஷண்ட் அந்த யூரின் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு குடிச்சுக்குங்க. ஏன்னா அடுத்து என்ன செய்யணும்? நம்ம சரி செய்யணும். அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் கூட்டமா இருந்தா ரெண்டு மணி நேரம் தேவைப்படும். அப்ப அந்த அளவுக்கு. ஆனா ஜம்சம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளவு சிறப்பு. ஈமானுடைய அடையாளம் அது. ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது என்ன நீயத்தில் குடிக்கிறோமோ அந்த நீயத்து நிறைவேறும். பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர்களிலேயே உயர்ந்த சிறந்த தண்ணீர் அது. நோய்க்கு நிவாரணம், பசிக்கு உணவு. சரியா? குறிப்பிட்ட எந்த துவாவும் கிடையாது, எவ்வளவு துவா வேணாலும் நீங்க கேட்கலாம். அதற்கு பிறகு தலையிலும் முகத்திலும் அந்த தண்ணீரில் கொஞ்சத்தை தெளித்துக் கொள்வது. இப்ப என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறோம்? என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறோம்? பயப்படாம சொல்லுங்க, தப்பா இருந்தா திருப்பிக்க போறோம். தவாஃப் முடிச்சு, தவாஃபுடைய ரெண்டரை காலத்து முடிச்சு, ஜம்சம் தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. சரியா? ஓகே. இதற்கு பிறகு நாம் நேராக சரியாக எங்கே செல்ல வேண்டும் என்றால் சஃபா மலையை நோக்கி செல்ல வேண்டும். சரிங்களா? சஃபா மலையை நோக்கி, சஃபா மலை, சஃபா மலையை நோக்கி நம்ம போகணும். நீ பார்க்கும்போது இப்படி வச்சு பார்க்கணும், அப்ப கரெக்டா இருக்கும். சஃபா மலைய நோக்கி போகணும். அப்படி போகும்போது சும்மா போயிடக்கூடாது. என்ன செய்து கொண்டு போக வேண்டும்? அல்லாஹு அக்பர், விக்ரு தக்பீர் ஓதியவர்களாக செல்ல வேண்டும். அப்ப சஃபா மலைக்கு போன உடனே அங்க போய் நின்று கொண்டு கிப்லாவை பார்த்தவர்களாக, காபாவை பார்த்தவர்களாக, பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும், பார்த்தவர்களாக சூரத்துல் பக்ராவுடைய 158வது வசனம், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், என்ற வசனத்தை ஓதிவிட்டு அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன் என்று கூறி அப்புறம் திக்ரு. இப்ப அடுத்து எத்தனாவது என்ன இது மனப்பாடம் பண்ண வேண்டியதுல எத்தனாவது விஷயம் இது? என்ன வசனம் மனப்பாடம் பண்ணணும்? இந்த வசனம் நம்பர் சரி பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லா, நிச்சயமாக ஸஃபா மலை இன்னும் மர்வா மலை அல்லாஹுவின் புனித அடையாள சின்னங்களில் உள்ளவை. இதை ஓதியதற்கு பிறகு அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஆரம்பித்ததிலிருந்தே நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறான்? சஃபா மலையை சொல்லி. எனவே சஃபாலிருந்து நான் ஓட ஆரம்பிக்கிறேன், சரியா? அதற்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதிஹில் கைர் வ ஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த திக்ரை சொல்ல வேண்டும். பிறகு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு வ ஸதக அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு, சரிங்களா? அல்லது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு, இதை ஓத வேண்டும். புரியுதுங்களா? சரி, இதை ஓதியதற்கு பிறகு நீண்ட நேரம் அதாவது ஹதீஸுகளிலே வருகிறது, ஏறக்குறைய சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபா மலையிலும் மர்வா மலையிலும் நிற்பார்கள் ஒவ்வொரு தடவையும். அப்ப இந்த துவா இந்த திக்ர்களை சொல்லிட்டு நீண்ட நேரம் காபாவை முன்னோக்கி நாம் துவா செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓத வேண்டும். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்ற துவாவை ஓதுவது, மீண்டும் துவா கேட்பது, ரொம்ப நேரம் கேட்கறது. பிறகு மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு, இதை ஓத வேண்டும். பிறகு நீண்ட நேரம் துவா கேட்டுட்டு அப்புறம் புறப்பட வேண்டும் போவதற்கு. புரியுதுங்களா? ஹைர். அப்ப இப்படி நாம் சஹியை ஆரம்பிக்கும் போது இரண்டு பச்சை விளக்குகள் வரும், சரிங்களா? சஃபாலிருந்து கொஞ்சம் தூரம் போன உடனேயே மேல பச்சை லைட் இருக்கும். ஆண்கள் மட்டும் அங்க விரைவா ஓட ஆரம்பிப்பாங்க அடுத்த பச்சை லைட் வர வரைக்கும். அப்புறம் இதே மாதிரி அப்புறம் வேகமா விரைந்து போய் மருவாமலை போய் சேருவாங்க. மருவாமலையில போய் நின்று கொண்டு மீண்டும் காபாவை பார்த்து முன்னாடி சொன்ன அந்த திக்ர்களை மூன்று முறை சொல்லி ஒவ்வொரு முறையின் இடையிலும் துஆ கேட்க வேண்டும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்ப சஃபா நோக்கி வரணும். வரும்பொழுது மருவாவிலிருந்து தொலைவில் உள்ள அந்த பச்சை விளக்கிலே வேகமாக ஓட ஆரம்பித்து அடுத்த பச்சை விளக்கிலே ஓட்டத்தை நிறுத்தி நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்ப திரும்ப மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்து விடுவார்கள். அப்ப சஃபாவிலிருந்து மருவா சென்றால் ஒரு சுற்று முடிந்தது, மருவாவிலிருந்து சஃபா வந்தால் இரண்டாவது, பிறகு மருவா சென்றால் மூன்றாவது, பிறகு சஃபா வந்தால் நான்காவது, பிறகு மருவா சென்றால் ஐந்தாவது, பிறகு சஃபா வந்தால் ஆறாவது, பிறகு மருவா சென்றால் ஏழாவது முடிஞ்சு. ஏழாவதுலயும் அதே போல திக்ர்கள் சொல்லி துவா கேட்டுட்டா சஹி முடிந்து விட்டது. புரிகிறதா? அப்ப எத்தனை அமல் முடிஞ்சிருக்கு உம்ரால? பரவாயில்ல, என்னங்க இஹ்ராமே தவாஃபே மகாம் இப்ராஹிம்ல தொழுகிறது, அப்புறம் சஹி ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறது, சஹி செய்யறது, அதுக்கப்புறமா இப்ப ஒண்ணு பாக்கி இருக்குது, ஆண்கள் தலைமுடி முழுமையாக சிறைத்துக் கொள்வது அல்லது எல்லா பகுதிகளிலிருந்தும் குறைத்துக் கொள்வது. நல்லா கவனிச்சுங்க, கஞ்சத்தனம் படாதீங்க. பார்பர் ஷாப்ல போய் 10 ரியால் கொடுத்து வெட்டுறதுக்கு, இங்க இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் காசு கொடுத்து போயிருப்பாரு, அங்க போய் ஒரு கத்திரிக்கோளை வச்சுட்டு இப்படி வெட்டிக்கிட்டு இருப்பாரு. ஹஜ்ஜே நிறைவேறாது, உம்ராவே நிறைவேறாது. தலையின் எல்லா பகுதியிலிருந்தும் சிறைக்கும்படி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் பணித்திருக்கிறார்களே தவிர, இப்படி முன்னாடி ஒரு குடுமையை பிடிச்சி வெட்டிக்கிட்டா அதுக்கு பேரு சிறைத்ததாக ஆகாது. உங்க பையனை போய் முடி வெட்டிடுவாங்கன்னு சொல்றீங்க, அவன் பாத்ரூம்ல போய் இப்படி வெட்டிட்டு வந்துட்டு அப்பா நான் வெட்டிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க?
என்ன செய்வீங்க? உங்க பையன் முடி நிறைய வளர்ந்துருச்சு, போய் முடி வெட்டிட்டு வாப்பா காசு கொடுக்குறியா? அவன் பாத்ரூம்ல போய் கத்திரிக்கோள் எடுத்து இப்படி வெட்டி விட்டு அத்தா நான் முடி வெட்டிட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க வாப்பான்னு கேக்குறேன். நீ என்ன செய்வியா? அல்லாஹ்வுடைய கோபம் அவனுடைய ரசூலுடைய கோபம் எவ்வளவு பயங்கரமானதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இன்று பலர் பரிகாசம் செய்கிறார்கள். கத்திரிக்கோளை வச்சுட்டு இப்படி வெட்டிட்டு நான் முடி வெட்டிட்டேங்கிறார். அப்ப பெண்கள் தங்களுடைய கூந்தலை அல்லது சடை போட்டிருந்தால் சடையை மொத்தமாக சேர்த்து அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து கடைசியில விரலுடைய ஒரு நுனி அளவுக்கு வந்தவுடனே அதை அப்படியே வெட்டினோம். அதுக்கு பிறகு எஹராமிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். உம்ரா முடிஞ்சிச்சு. உம்ரா இப்ப இது சொல்லப்பட்ட தர்தி. இதுல கட்டாயம் என்ன? எஹராம், தவாஃப், சை, முடிவெட்டுதல், இது கட்டாயம். மற்றது சொல்லப்பட்டதெல்லாம் சுன்னா, தர்தி, முறைகள், ஒழுங்குகள். சரியா? அதுக்கு பிறகு நீங்க காபத்துள்ளால வந்து பாதுகாப்பு பண்ண வேண்டியது, தவாஃப் பண்ண வேண்டியது, குரான் ஓத வேண்டியது. அங்க இருக்கிற காலங்களில் ஒரு தொழுகைக்கு 100,000 தொழுகையுடைய நன்மை, ஒரு ரக்காத்துக்கு 100,000 ரக்காத்துடைய நன்மை தவற விட்டு விடக்கூடாது. அப்புறம் பிற 8 அன்று நீங்கள் ஹஜ்ஜுக்காக மீண்டும் தல்பியா கூறி இஹ்ராமிற்கு வர வேண்டும். சரிங்களா? ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை களைந்து கொண்டு முடிகளை ஒதுக்கிவிட்டு அவர்கள் இஹ்ராமிற்காக ஆடை அணிந்து அவர்கள் எந்த அறையிலே தங்கி இருக்கிறார்களோ அங்கிருந்தே லப்பைக ஹஜ்ஜதன் சொல்லுங்க. அதே போல பெண்கள் அவங்க இருக்கிற ஆடையில ஹிஜாபோட புர்காடைய லப்பைக ஹஜ்ஜதன் என்று சொல்லி ஹஜ்ஜை ஆரம்பிப்பார்கள். அந்த பிற 8வது நாளுக்கு பெயர் யௌமு தர்வியா என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? இப்ப இந்த பிற 8 என்று லப்பைக்க ஹஜ்ஜத்தன் என்று சொன்ன உடனே அதே போலதான், இதே போல அதான், அதே போல உம்ராவு போல. உம்ரால என்ன செஞ்சோம்? லப்பைக்க உம்ரத்தன் சொன்னதுக்கு பிறகு அதான் மறந்துட்டோமே. திருத்து தல்வியாவை கத்தி கதை சொன்னோம் அல்லவா, அதே போன்றுதான் இப்போதும். அடுத்து பிறை 10 அன்று ஜம்ரத்துல் அகபால கல்லு எரியல வரைக்கும் தல்பியாவை கட்ட வேண்டியதான். இது வரைக்கும் பாத்தீங்களா, பாதியை தான் சொல்றது. அப்ப போற வழியிலே ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா? பிறை 10 அன்று இப்ப வழியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு கல்லு தடுக்கணுச்சு, கள்ள தூக்கி போட்டாச்சு, முடிஞ்சு தல்பியாவா? பிறை 10 அன்று ஜம்ரத்துல் அகபாவிலே அந்த கற்களை 7 கற்களை எரியறதுக்கு போய் நிப்பீங்க பாருங்க. அப்ப முதல் கல்லை எடுத்து உயர்த்தும் பொழுது அது அப்படி பண்ணிட அது வரைக்கும் தல்பியா. ஓகே. அப்ப பிற 8 அன்று இஹ்ராமில் ரெடி தயாராகி தல்பியா கூறி நாம் போக வேண்டும். எங்க போக வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? மாஷா அல்லாஹ். எங்க போனோம்? மினாவுக்கு போனோம். சில பேர்த்த கிட்ட நேரம் காபாவுக்கு போகணுன்றாங்க. ரொம்ப பேர் அப்படிதான் விளங்கி வச்சிருக்காங்க. காபால போய் 2 தொழுதுட்டு அதுக்கப்புறமா போகணும். சில பேர் காபால போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்தா இஹ்ராம கட்டணும்னு விளங்கி வச்சிருப்பாங்க. அப்ப நேரம் நம்ம எங்க போனோம்? மினாவிற்கு செல்ல வேண்டும். மினா என்பது புனித எல்லையில் உள்ள ஒரு இடம். இது வெறும் டென்ட்களா கூடாரமா இருக்கும். கப்ரிஸ்தானு கூட கொஞ்சம் அங்க படுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அதை விட ரொம்ப சுருக்கமா தான் அங்க உங்களுக்கு பெட்டு போட்டு வச்சிருப்பாங்க. யாரும் அங்க போய் எனக்கு கட்டில் கொடுங்க, எனக்கு தனியா ரூம் கொடுங்க அப்படிலாம் கேட்டாதீங்க. இங்கேயே கபருக்கு போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிக்க வேண்டியதுதான். எவ்வளவு வெறும் இஹ்ராமுடைய டிரெஸ் பிற 10 சுத்தமானதுக்கு பிறகு போடுறதுக்கு ஒரு டிரெஸ் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். அதுக்கு போக எல்லாம் சின்ன சின்ன சாமான வச்சுக்க வேண்டியதுதான். படுக்கிறதுக்கு இப்பயே வீட்டுல படுத்து பழகி கொள்ளுங்க. ஒரு பக்கம் சாஞ்சிதான் படுக்க முடியும், மல்ல வந்து படுக்க முடியாது. ஒரு பக்கம் சாஞ்சி படுத்துட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப நீங்க படுக்கிறதா இருந்தா எந்திரிச்சு திரும்ப இப்படி சாஞ்சிக்கிட்டு படுக்கணும். படுத்துக்கிட்டே பிறலும் பிறண்டு சாஞ்சிட முடியாது, ஏன்னா அடுத்தவங்க மேல சாஞ்சி போயிடும். அந்த மாதிரி வீட்லயே ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் இருக்கும். பாத்ரூமுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் கியூல நின்றுதான் ஆகணும். அதுக்கான தயாரிப்புலயே போய்க்க வேண்டியது. புரியுதா? ஒவ்வொரு தேவைகளையும் அந்த நேரங்கள் வருவதற்கு முன்னதாகவே நம்ம போயிடணும். கடைசி நேரத்தில் போனா கியூல நிக்க வேண்டியதான். 1 மணி நேரம் டென்ஷன் ஆக வேண்டியதான், சண்டைப்பட வேண்டியதுதான். தொழுகையா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒழுசுங்கிற வேண்டியது. பாத்ரூமா 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட வேண்டியது. எந்த தேவையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒருதான் இருக்கும், கியூல தான் நின்னாகணும். நீங்க ராஜாவா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், பூஜாவா இருந்தாலும், விஐபியா இருந்தாலும், அல்லது ஐபியா இருந்தாலும், நீங்க அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அங்க போய் எங்கேயுமே நான் யாரு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஆண்கள் பக்கத்தை விட பெண்கள் பக்கத்துல சண்டை சச்சரவு அதிகமா இருக்கு. அதனால பெண்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ஒத்துழைப்பா இருக்கணும். அங்க பாத்தீங்கன்னா இடம் பிடிக்கிறது பாருங்களேன், என்னமோ வருஷக்கணக்கா தங்குற மாதிரி போனவனையே பைய வைக்க வேண்டியது, பெட்டை விரிக்க வேண்டியது, பாயப்படும் அப்ப நம்ம பிற எட்டு அன்று யௌமு தர்பியாவிலே இஹ்ராமை அணிந்து இஹ்ராமுடைய தல்பியாவை சொல்லி ஹஜ்ஜுடைய தல்பியாவை சொல்லி எங்கே செல்வோம், மினாவுக்கு போயிடுவோம். அங்க மினால போய் லொஹர் ஆசர் மஹ்ரிப் இஷா சுபு அஞ்சு நேர தொழுகைகள், அந்த அஞ்சு நேர தொழுகைகள்ல அவங்கவுங்களுடைய கூடாரத்துல ஜமாத்தா ஒவ்வொரு தொழுகையையும் தனித்தனியா, ஜமாத்தா தனித்தனியான சொன்னா குழம்பிடாதீங்க, ஜமாத்துன்னு சொன்னா ஒரு இமாமோட சேர்ந்து, தனித்தனியான சொன்னா அடுத்த தொழுகையோட சேர்க்காம அதான் சொல்லி இகாமத்து சொல்லி தொழுகணும். முன் சுன்னத்தும் கிடையாது, பின் சுன்னத்தும் கிடையாது. மற்ற நபில்கள் நீங்கள் தொழுதுகலாம், லுஹா தொழுதுகலாம், தஹஜ்ஜத் தொழுதுகலாம், தஹியத்துல் வுது தொழுதுகலாம், அதெல்லாம் தொழுதுகலாம். ஆனா பரதான தொழுகைக்குள்ள முன் பின் சுன்னத்துகள் கிடையாது. அதிகமா குரான் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, துவா கேளுங்க, அங்க நடக்கக்கூடிய நல்ல பயன்கள்ல கலந்து கொள்ளுங்க. அப்ப மினால நீங்க என்றைக்கு போவீங்க, மினாக்கு போற நாள் என்ன, என்ன நாளுக்கு, எந்த நாளைக்கு போவீங்க, பிற எட்டு அன்று போவீங்க. அந்த நாளுக்கு பேர் என்ன, அதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த நாளுக்கு பேர் என்ன, யௌமு தர்பியா. அங்க போய் எத்தனை வக்து தொழுவோம், நாலு வக்தா, ஆனா நடக்கிறது இன்னைக்கு அதுதான் கரெக்டா சொல்லிட்டாப்ல, எத்தனை வக்து தொழுவோம், அஞ்சு வக்து தொழுவோம், லொஹர் அசர் மக்ரிப் இஷா சுப அஞ்சு வக்து தொழுவோம், கசர் செஞ்சு தொழுவோம். அப்ப மக்ரிப் எத்தனை ரகா தொழுவோம், கசர் செஞ்சு மூணு தான், சுபுஹ் எத்தனை ரகா தொழுவோம், ரெண்டு தான். சில பேர் கசர்னு சொன்னோன்னா அதையும் போய் ஒன்றரை ரகா ஆக்கிட கூடாது, இமாம் சாஹிப் கசர்னு சொன்னாரு, அதனால விவரமா தகுது. அப்ப ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோட சேர்க்காம லொஹர ரெண்டரை காய்ச்சி, அசர் ரெண்டரை காய்ச்சி, மகரிப் மூன்றரை காய்ச்சி, இஷா ரெண்டரை காய்ச்சி, வித்ரு தொழுகணும் சுன்னத் கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சுன்னத் இருக்குது, ரெண்டரை காய்ச்சி ஃபர்ஸ் ஃபஜ்ரையும் ஆமா. இது வந்து நம்ம சொல்றது சுன்னத்தான தர்தீபு, அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இப்ப சொல்லுவேன். இப்ப என்ன செய்யறாங்க, கூட்டம் நெரிச்சலுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பிற ஏழுடைய நைட்டுக்கு மிட் நைட்டுக்கு பிறகு கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படி போகும்பொழுது நீங்க தல்பியா ஓதிக்கிட்டு தான் போகணும், தல்பி நீ ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சுட்டு தான் நீங்க போகணும், சும்மா போயிடக்கூடாது. ஒன்னு, ரெண்டாவது என்ன செய்வாங்க, இப்ப பிறை ஒன்பது சுபு தொழுதற்கு பிறகுதான் மினாலிருந்து புறப்பட வேண்டும். எதை நோக்கி, அரஃபாத் நோக்கி புறப்பட வேண்டும். ஆனா கூட்டங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பன்னெண்டு மணிக்கு மேலேயே கொண்டு போயிடுவாங்க. அனுமதிக்கப்பட்டது, ஆனா சிறப்பு கிடையாது. நடந்து போறதுக்கு யாருக்காவது தாக்க தெரிஞ்சுன்னு சொன்னா கூட்டத்தை எதிர்பார்க்காம, அதுவும் அவங்க கூட்டத்தை விட்டு பிரியறதுனால பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கணும். இவர் கூட்டிட்டு வந்த அம்மா, இவர் கூட்டிட்டு வந்த மனைவி, இவர் கூட்டிட்டு வந்த சகோதரி எல்லாம் இன்னொருத்தர் மேல தலைமையில கட்டி வச்சுக்கிட்டு நான் வந்து சுன்னத்தான முறையில் அஜி செய்ய போயிடறேன்னு சொன்னா அது பிரச்சனையா இருக்கணும். மகரம் தேவை, பெண்களுக்கு உதவி தேவை. அப்ப என்ன செய்யணும், பிறை ஒன்பது அன்று சுபுஹ் தொழுதற்கு பிறகு எதை நோக்கி போனோம், அரஃபா நோக்கி போகணும். அதே போலதான் தல்பியா ஓதலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதலாம், தல்பியா லா இலாஹ இல்லல்லாஹ். அரஃபா போனது குறைஞ்சபட்சம் லொஹருக்கு முன்னாடி அரஃபாக்கு போயிட்டு லொஹருக்கு பிறகு அரஃபாக்குள்ளார போய் அங்க அதான் சொல்லுவாங்க, இகாமத்து சொல்லுவாங்க, லொஹருடைய தொழுகையை ரெண்டரை காய்ச்சி தொழுதுட்டு அதுக்கப்புறம் உடனே இகாமத்து சொல்லி அசர ரெண்டரை காய் தொழுகிறோம், சரிங்களா. அதுக்கு பிறகு தேவைன்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு, அல்லது முன்னாடியே போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு, சூரியன் லொஹருடைய நேரம் முடிஞ்சு கொஞ்சம் லேட் அப்படி ஆரம்பிச்சதுக்கு பிறகு துவாவுக்காக ஆயத்தமாகி விட வேண்டும். எதுவரை துவா செய்ய வேண்டும், அன்றைய சூரியன் மறைகிற வரை துவாவிலே இருக்க வேண்டும். நின்றவர்களாக கிப்லாவை முன்னோக்கி துவாவிலே ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய நாளிலே அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் அரஃபா தான் ஹஜ்ஜு. அப்ப குறைஞ்சது ஒரு சில நிமிடங்கள் கூட அங்க போலன்னு சொன்னா அடுத்த நாள் சுபுஹ் வரைக்கும் அந்த நாள் இருக்குது, போலன்னு சொன்னா ஹஜ்ஜை நிறைவேறாது. முழுமையாக சூரியன் மறைகிற வரை அரஃபாவிலே தங்கி இருப்பது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே ஒன்று. விட்டால் ஒரு தம், ஒரு குர்பானி, ஒரு ஆடு பலியிட வேண்டிய பரிகாரம் செய்ய வேண்டும். அப்ப சூரியன் மறைஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பி நம்ம எங்க போனோம், முஸ்தலிஃபா போனோம். எங்க போனோம், மகரிப் தொழுகையை தொழக்கூடாது. முஸ்தலிஃபா போனதற்கு பிறகு உடனடியாக ஒது செய்து கொண்டு சுத்தமாகி கொண்டு அதான் சொல்லி இக்காமத்து சொல்லி மகரிபை 3 ரக்அத்தும் பிறகு இக்காமத்து சொல்லி இஷாவை 2 ரக்அத்தும் தொழுதுவிட்டு வித்ரை தொழுதுவிட்டு உடனடியாக ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? வேற எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. பிறகு சுபுகுடைய நேரமானவுடன் முதல் நேரத்தில் எழுந்து சுத்தம் செய்து சுபுகுடைய 2 ரக்அத்து சுன்னத்து தொழுதுவிட்டு பிறகு ஃபர்லை தொழுதுவிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கடந்து சென்று அல் மஷ்அருல் ஹராம் என்ற பழை வருகிற இடம் வந்தவுடன் அங்கே நின்று கொண்டு சூரியனுடைய அந்த வெளிச்சம் சுபுகு அதாவது சூரிய வெளிச்சம் ஏற்படுகிற வரை கிப்லாவை முன்னோக்கி துஆவில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். வாகனத்தில் உங்களை உட்கார வச்சிருந்தாலும் வாகனத்தில் இருந்து கொண்டே நீங்கள் துஆவில் இருக்க வேண்டும். அப்ப சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நல்ல வெளிச்சம் ஆரம்பிக்கும் பொழுது அப்ப நீங்க அங்கிருந்து மினா செல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்ப மினா போன உடனே நேரா நீங்க டென்ட்ல போய் உங்க சாமான வச்சாலும் சரி அல்லது நேரா நீங்க கல்லறிய போனாலும் சரி நீங்கள் செல்ல வேண்டியது ஜம்ரத்துல் அகபா, மக்காவிற்கு அருகில் உள்ள 3வது பெரிய ஜம்ரா. அந்த ஜம்ரத்துல் அகபாக்கு போகும் பொழுது நீங்க வழியில 7 கற்களை பொடி கற்களை கொண்டக்கல்லை அளவுள்ள சிறு சிறு பொடி கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அந்த பொடி கற்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஜம்ரத்துல் அகபா போன உடனே வலது பக்கம் மினாவை ஆக்கிக்கொண்டு இடது பக்கம் மக்காவை ஆக்கிக்கொண்டு அந்த ஜம்ராவை பார்த்து அந்த 7 கற்களை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு முறையும் தக்பீர் சொல்லி 7 கற்களை நிதானமாக எரிய வேண்டும். அப்ப இந்த கற்களை எரியும் ஆரம்பிக்கும் போது தல்பியாவை நிப்பாட்டிட வேண்டியது முடிஞ்சா. அப்ப ஹஜ்ஜுடைய அமல்களிலே முக்கியமான அந்த பிறை 10வது நாளுடைய முதல் அமல் என்ன? பத்து. இன்னைக்கு பிறனா எந்த பிறைய கேட்கற? நம்ம இப்ப நம்ம எல்லாம் ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு பிறகு எத்தனை? பத்து. அப்ப முதல் அமல் என்ன சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. கல்லறிவது. பிறகு 10 அன்று முதலிலே செய்ய வேண்டிய அமல் என்ன? கல்லறிவது. அதற்கு பிறகு குர்பானி கொடுப்பது. அப்ப இந்த குர்பானி கொடுப்பதற்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன, அங்கே அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கவுண்டர்களிலோ அல்லது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கவுண்டர்களிலோ நீங்க அது 450 ரியாலோ 500 ரியாலோ சொல்லுங்க. ஊதுஷியா அதாவது ஹதி சொல்லுங்க, ஹதி அதாவது ஹஜ்ஜுடைய பலிப்பிராணி ஹதியின்னு சொல்லணும். வெறும் உதுகையான்னு சொன்னா அது சாதாரணமான மக்கள் வந்து பெருநாள் இருக்கிறாங்கல்ல அந்த உதுகையாவாக்கிடும். அல்லது தமு ஃபிதியான்னு சொன்னா குற்றத்துக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய பரிகாரமாப்பிடும். எல்லாத்துக்கும் தனித்தனி கலர்ல டோக்கன் இருக்கணும். நீங்க ஹஜ் தமத்துன்னு சொல்லி காசு கட்டினா அந்த கலர் டோக்கனை கொடுத்துருவாங்க. எந்த கலர் டோக்கன? ஹதியுடைய டோக்கன் சொல்லுங்க. அரபியில் என்ன சொல்லுவாங்க? அங்க போய் குர்பானி எல்லாம் சொன்னா வேணுங்க, எல்லாமே குர்பானி தான். ஹதி சொல்லுங்க, ஹதி ஹதியுடைய டோக்கன் வாங்கிக்க வேண்டியது. அப்படி செய்யலாம். அப்படி இல்லைனா கஷ்டப்பட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்லாட்டரிங் ஹவுஸுக்கு பக்கத்தில் இண்டிவிஜுவலா ஆடு வச்சிருப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க, ஒட்டகம் வச்சிருப்பாங்க, வாங்கி நீங்க அறுக்கலாம். அது என்ன சாத்தியங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஆனா கட்டிடுறது ரொம்ப நல்லது. 2வது அமல் என்ன? ஹதி பலிப்பிராணியை அறுப்பது. 3வது தலைமுடியை ஆண்கள் சிரைத்துக் கொள்வது, பெண்கள் தங்களது விரல் நுனிய அளவு வெட்டி கொள்வது. முடிஞ்சிருச்சா? 3வது. 4வது காபத்துல்லாவிற்கு சென்று தவாஃபு ஜியாராவும் சஃபா மர்வா மலையிலே சையும் செய்வது. இந்த 4 அமல்களை இந்த தர்த்தீபில் செய்யணும். பிற 10 அன்னைக்கு அப்படி முடியலையா? இப்ப ஏற்கனவே நீங்க காசு கட்டிட்டா அவ குர்பானியை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. முடிஞ்சிச்சா? 1. 2வது வந்து பாக்குறீங்க, கல்லறிகிற இடத்துல கூட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, போவாதீங்க போவாதீங்கன்னு. நேரா முடிவெட்ட இடம் ஃப்ரீயா இருந்துச்சா போய் முடிய வெட்டிருங்க. முடிஞ்சு. அப்ப முடிய வெட்டிட்டு நீங்க கல் எரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய எஹ்ராமுடைய ஆடை அந்த போர்வைகளை கழித்து விடலாம். பெண்கள் வேற ட்ரெஸ் மாத்திக்கலாம். முடிஞ்சு போச்சு. குளித்து சுத்தமாய் நறுமணம் பூசி செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா இல்லையா சொல்றது? அதற்கு பிறகு பிறகு 10 11 12 13 அல்லது நீங்கள் அஜிசியா சென்றதற்கு பிறகோ அல்லது மக்கா சென்றதற்கு பிறகோ எப்ப வசதிப்படுதோ அப்ப தவாஃபு ஜியாரத்து சஈயும் செஞ்சுக்கலாம். ஆனா சட்டம் என்ன, தவாஃபு ஜியாரா சஈ செய்யற வரைக்கும் நீங்கள் மனைவி இடத்திலே சேரக்கூடாது, அந்த ஹராம் மட்டும் நீடித்திருக்கும், மற்ற ஹராம்லாம் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டுவிடும். தைக்கப்பட்ட ஆடை அணிவது, நரம்பணம் பூசுறது, முகத்தை வெட்டுறது எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டு விடும். புரியுதுங்களா? சரி, இப்ப பிறை 10 முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன? பிறை 10 முடிந்தால் அடுத்து என்ன? பிறை 11. பிறை 11 அன்று 10 அன்னைக்கு நீங்க தவாஃபு ஜியாரா செஞ்சிட்டா திரும்ப உடனடியாக நீங்கள் மினாவில் வந்துதான் இரவு தங்க வேண்டும். அல்லது நீங்கள் காபாவிலே தவாஃபு செய்வதற்கு தாமதமாகிவிட்டால் அங்க இரவு தங்கினா பிரச்சனை கிடையாது. இல்லைனா எங்க தான் வரணும்? சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு டாய்லெட்டுக்கு கியூல நிக்கணுமே பயந்துகிட்டு போய் நீங்க வேற எங்கேயும் தங்கிடக்கூடாது. பெரும்பாலானவர்கள் அப்படி செய்வார்கள், எல்லாம் மன்னிக்க வேண்டும். அப்ப மினால வந்து தங்கணும். தங்கி என்ன செய்யணும்? ஒவ்வொரு ரக்காத்து ஒவ்வொரு தொழுகைகளையும் தனித்தனியாக இமாமோட சேர்ந்து ஜம்மு செய்யாம 2 ரக்காத்தா தொழுதுட்டு இருக்கிற நேரங்களில் திக்ரு, துவா, குர்ஆன் ஓதுறது, இபாதத்து செய்வது என்று அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே திளைத்திருக்க வேண்டும். ஒன்றாச்சா? இரண்டாவது, பிறை 11 அன்று நீங்கள் சூரியன் நடுதிசையை தாண்டியதற்கு பிறகு, துஹருடைய நேரம் வந்ததற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கல் எறிய செல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் 21 பொறுக்கி எடுத்துக்கணும். 7 7 7 ஆக 21 கற்களை பொறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க தல்பியா சொல்ல மாட்டீங்க, தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். மினால தங்கியிருக்கும் போது அது போன்ற தக்பீர் சொல்லியவர்களாக நீங்கள் கல்லெறியக்கூடிய இடத்தை நோக்கி செல்வீர்கள். அப்ப கல்லெறியக்கூடிய இடத்துல முதலாவது அல் ஜம்ரத்து சுகரா, சின்ன ஜம்ரா, அங்க போய் நின்று கொண்டு மினாவை வலது பக்கமாக மக்காவை இடது பக்கமாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹு அக்பர் சொல்லி ஒவ்வொரு கல்லையும் 7 எரியணும். மொத்தமா சேர்த்து எரிஞ்சிடக்கூடாது, பெரிய பெரிய கல்லால எரியக்கூடாது. இந்த புக்ல எல்லாமே உங்களுக்கு விவரம் இருக்கும். அதற்கு பிறகு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஓரமா வந்து கொண்டு கால் வலிக்க எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ நின்று கிப்லாவை முன்னோக்கி துவா செய்வது. பிறகு இரண்டாவது நடு ஜம்ராவிற்கு வருவது. அங்கேயும் அதுபோன்று 7 மினாவை வலது பக்கமாக மக்காவை இடது பக்கமாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி ஒவ்வொரு முறையும் 7 எரிஞ்சதற்கு பிறகு காபாவை முன்னோக்கி நீண்ட நேரம் கால் வலிக்க துவா செய்துவிட்டு பிறகு மூன்றாவது ஜம்ரா, ஜம்ரத்துல் அகபா, பெரிய ஜம்ராவிற்கு சென்று 7 ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் அக்பர் சொல்லி எரிந்துவிட்டு துவா கேட்காமல் உடனடியாக தங்களது கூடாரங்களை நோக்கி வந்துவிட வேண்டும். இல்ல 10 அன்னைக்கு நீங்க தவாஃபு ஜியாரா பண்ணல செய்ய போனீங்கன்னு சொன்னா தாராளமா போலாம், தப்பு கிடையாது. புரியுதா? சரி, அடுத்து 12 நீங்க இதே அமல தான் செய்யணும். 2 ரக்அத்தா தொழுவீங்க, கசர் செய்ய வேண்டிய தொழுகைகளை, துவாக்கள், திக்ருகள், தக்பீர்கள், குர்ஆன் ஓதுறது, இபாதத்து செய்யறது என்று இருப்பீர்கள். பிறகு 12 அன்றும் நீங்கள் சூரியன் நடுநிசி தாண்டியதற்கு பிறகு கல்லறிய புறப்பட்டு முதல் ஜம்ராவில் எறிவீர்கள், இரண்டாவது ஜம்ராவில் எறிவீர்கள், மூன்றாவது ஜம்ராவில் எறிவீர்கள். முதல் ஜம்ராவிலே துவா கேட்போம், இரண்டாவது ஜம்ராவிலே துவா கேட்போம், மூன்றாவது ஜம்ராவிலே துவா இல்லை, திரும்பி தங்களது கூடாரத்திற்கு வந்துவிட வேண்டும். அன்று மாலை பொழுதுக்குள் கூடாரத்தை காலி செய்துவிட்டு நீங்கள் உங்களது அறைகளுக்கு செல்வதற்காக புறப்பட்டு விட்டால் நீங்கள் புறப்பட்டு விடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அன்றைய மாலை பொழுதை மினாவிலேயே நீங்கள் அடைந்து விட்டால் அடுத்த 13வது மினாவிலே தங்கி சூரியன் நடுநிசியை தாண்டியதற்கு பிறகு 3 ஜம்ராக்களுக்கும் முந்தைய 11 12 ஆகிய நாட்களில் கல்லெறிந்ததை போன்று கல்லெறிந்து விட்டுத்தான் நீங்கள் உங்களது அறைகளுக்கு புறப்பட வேண்டும். இப்ப ஒவ்வொரு ஜம்ராலையும் கல்லெறிந்து வாஜிப் கவனத்திலே வைக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப இதை முடிச்சு நீங்க அஜிசியாக்கோ அல்லது உங்களுடைய மக்கால உள்ள ரூமுக்கோ நீங்க போனதுக்கு பிறகு அதற்கப்புறம் காபத்துல்லாவுல தவாஃப் செய்யறது, வணக்க வழிபாடுகள் செய்யறது, குர்ஆன் ஓது, திக்ரு செய்யறது, இதில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். எப்போது நீங்கள் ஊருக்கு திரும்ப வருகிறீர்கள் என்று உங்களுக்கு நாள் அறிவிக்கப்படுகிறதோ அன்று தவாஃபுல் விதா, பயண விடைபெறுகிற தவாஃப் என்று ஒரு தவாஃப் ஆண்கள் செய்து கொள்வது கட்டாயம். பெண்களுக்கு மாதப்போக்காக இருக்குமேனால் அந்த தவாஃப் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. தவாஃபு ஜியாரா ஹயதின் காரணமாகவோ நிஃபாஸின் காரணமாகவோ பெண்கள் செய்ய முடியாமல் இருந்தால் அவர்கள் அந்த தவாஃபை எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஊர் திரும்புவதற்கு முன்னால். அது செய்யாத வரைக்கும் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு ஹலாலாக ஆகாது. ஊருக்கே வந்துட்டாலும் செய்யாம மறந்துட்டு திரும்ப போய் அதை செஞ்சே ஆகணும். சரிங்களா? இதுதான் ஹஜ்ஜுடைய அமல்கள். அப்ப ஹஜ்ஜுடைய அமல்களை மீண்டும் ஒரு முறை நாம் திரும்ப பார்ப்போம். பிற எட்டு அன்று ஹஜ்ஜுடைய நியத்தை சொல்லி தல்பியாவோடு ஹஜ்ஜை துவங்கி நாம் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து இஹ்ராமோடு மினா செல்ல வேண்டும். மினாவிலே ஐந்து நேர தொழுகைகளை பிற எட்டு அன்று தொழ வேண்டும். பிறகு ஒன்பது அன்று சுபுஹ் தொழுவதற்கு பிறகு அரஃபா நோக்கி புறப்பட வேண்டும். அரஃபாவிலே துஹரையும் அசரையும் துஹருடைய நேரத்திலே தொழ வேண்டும். பிறகு துஆவிலே ஈடுபட வேண்டும். பிறகு சூரியன் மறைந்ததற்கு பிறகு அரஃபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா வந்து சேர வேண்டும். முஸ்தலிஃபாவிலே மக்ரிபையும் இஷாவையும் இஷாவுடைய நேரத்திலே மக்ரிபை முதலாவதாக மூன்று ரக்காத்து, பிறகு இஷாவை இரண்டு ரக்காத்து, பிறகு விட்ர் என்று தொழ வேண்டும். பிறகு சுபுஹுடைய நேரத்தை முதல் நேரத்திலேயே சுபுஹை தொழுதுவிட்டு அங்கிருந்து மஷாருல் ஹராம் வந்து துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். சூரியன் நன்கு உதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து புறப்பட்டு மினாவிற்கு வர வேண்டும். மினாவிலே ஜம்ரத்துல் அகபாவை அடைய வேண்டும். ஜம்ரத்துல் அகபாவிலே கல் எறிகிற வரை தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜம்ரத்துல் அகபாவிலே கல் எறிவதற்குரிய கற்களை முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டதற்கு பிறகு எடுக்க வேண்டும். முஸ்தலிஃபாவிலே எடுக்கக்கூடாது, சிறிய கற்களாக இருக்க வேண்டும். கற்களை எரியும் போது தல்பியாவை நிப்பாட்டிவிட வேண்டும். ஒவ்வொரு கல்லையும் அல்லாஹ் அக்பர் கூறி எரிய வேண்டும். ஏழு கற்களை தனித்தனியாக எரிய வேண்டும். அதற்கு பிறகு குர்பானி, அதற்கு பிறகு மொட்டையடித்தலோ முடியை குறைத்தலோ, அதற்கு பிறகு தவாஃபு ஜியாரா செல்லுதல், சஹி செய்தல். இதோட ஹஜ் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய சுன்னத்துகள் வாஜிபுகள், பிறகு பதினொன்று அன்று மினாவிலே தங்கி ஐந்து நேர தொழுகைகளை தொழுதல், அங்கே துவாக்கள் கேட்பது, பிறகு சூரியனுடைய நடுநிசி நடுப்பகல் வந்ததற்கு பிறகு மூன்று ஜம்ராக்களிலே கல்லறிய செல்வது, முதல் ஜம்ராவிலே துவா, இரண்டாவது ஜம்ராவிலே துவா, மூன்றாவது ஜம்ராவிலே துவா இல்லை. அதுபோன்று பனிரெண்டாவது அன்றும் நடுநிசி சூரியனுடைய நடுப்பகல் வந்ததற்கு பிறகு மூன்று ஜம்ராக்களிலே கல்லறிய செல்வது, முதல் ஜம்ராவிலே கல்லறிந்து துவா கேட்பது, இரண்டாவது ஜம்ராவிலே கல்லறிந்து துவா கேட்பது, மூன்றாவது ஜம்ராவிலே கல்லறிந்து விட்டு வந்து விடுவது. அன்றைய மாலைய பொழுதிற்குள் கிளம்பிவிட்டால் பதிமூன்று அன்று தங்குவது கட்டாயமில்லை. அன்றைய மாலைய பொழுது மினாவிலே கடந்துவிட்டால் கண்டிப்பாக மினாவிலே தங்கி பதிமூன்று அன்று மூன்று ஜம்ராக்களுக்கும் நடு பகலுக்கு பிறகு கல்லறிந்து விட்டு வர வேண்டும். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لدى الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لدى الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا